வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவில்லை, எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும்
சரி போதும். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவன் முகம் சூரியனைப் போலவும் கால்கள் அக்னி சம்பங்களைப் போல இருந்தன. திறக்கப்பட்ட சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிப்பது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடிமுழக்கங்கள் சொன்னவில்லை, எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதன் பின்பு நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இந்த அருமையான வசனங்கள் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். உங்களுக்கு நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணுகிறேன். முக்கியமான சாப்டர் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை சுற்றி தான் 22 அதிகாரங்களும் இருக்கிறது. அது வந்து கப்பா இருக்கிறது. சைக்கிளில் வீலில் வந்து கப் இருக்கும். அந்த கப்பில் இருந்து ஃபோக்கஸ் வந்து பெரிய வீலில் அங்கே ஜாயிண்ட் ஆகும். இந்த கப்பு மூவ் ஆகும் பொழுது தான் எல்லா வீலும் மூவ் ஆகும். கப்பு மூவ் ஆகலைன்னா வீல் மூவ் ஆகாது. அதனால் சென்டர் தீம் வந்து வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். அந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு அர்த்தம் தெரியாதவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தையே அறிய முடியாது. அதனால் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் மிக முக்கியமான புஸ்தகம். அது இந்த நேரத்துக்குரிய செய்தியாக இருக்குது. அதனால தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக பேசுகிறோம். அதை வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது. அதை எதை குறிக்கிறது என்றால், இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு. இந்த பெந்தேகோசல் பீப்புளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய பிரிவுகள் இருக்கிறது. பெந்தேகோசல பெரிய பெரிய காங்கிரிகேஷன்லாம் அவங்களுக்கு இருக்கிறது. சென்னையிலே பெரிய பெரிய காங்கிரிகேஷன் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தருடைய தூதன் காட் இன் தியோஃபனி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அவங்க எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு அனுபவம் உடையவர்களாக இருந்தாலும் ஊழியத்திலே அதிக அனுபவம் உள்ளவராக இருந்தாலும் பெரிய காங்கிரிகேஷன் அவங்களுக்கு இருந்தாலும் உலகத்தையே சுற்றி வந்து பிரசங்கம் பண்ணினாலும் அவங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரியாது. அவங்க ரேப்சரில் போவாங்களா? கண்டிப்பாக போக மாட்டாங்க. அவங்க எல்லாரும் கைவிடப்படுவாங்க. அவங்கெல்லாம் பதராக இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தல் பீப்புள் வந்து சக்காக இருக்கிறார்கள். நம்ம வந்து கிரைனாக இருக்கிறோம். கிரைன் தான் களஞ்சியத்துக்கு போகும். சக்கு என்ன செய்யும் என்றால் அந்த பதர் வந்து அக்னினாலே சுட்டரிக்கப்படும். யாராக இருந்தாலும் நான் சொல்கிறது கடினமாக இருக்கலாம், ஆனால் பைபிள் அதை விட அதிக கடினமாக சொல்லுகிறது. எந்த டினாமினேஷனை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் பதர்கள். டினாமினேஷன் வந்து பதராக இருக்கிறது. ப்ரைடு வந்து கிரைனாக இருக்கிறோம். நம்ம அந்த அரிசியாக இருக்கோம், அவங்கள் வந்து உமியாக இருக்கிறார்கள். அதனால் அது சுட்டரிக்கப்படுவது தான் அவருடைய முடிவே ஒழிய வேறு வழி அவங்களுக்கு வேறு முடிவு அவங்களுக்கு கிடையாது. நம்ம வந்து களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவோம், ரேச்சரில் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. நான் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த மெசேஜ் ஆஃப் செவன் தண்டர். த மெசேஜ் ஆஃப் செவன் தண்டர்ஸ். நாம இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது அது முழங்கும் என்றால் அங்கு கத்தர் இறங்கி வரும் பொழுதுதான். அவர் வந்து God in theophany, அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறார். அவர் ஒரு கார்பரல் பாடியில அவர் வெளிப்படவில்லை. ஒரு நாளிலே அவர் மகிமை அடைந்த சரீரம், அதான் கார்பரல் பாடி. அந்த கார்பரல் பாடியில வெளிப்படும் பொழுது நம்ம எல்லாரும் அவரை சந்திப்போம். இப்பொழுது God in theophany, அவர் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம். இந்த தியோபனி பாடி ஆவிக்குரிய சரீரம் என்றால் பெந்தகோசக்காரங்களுக்கு அறவே தெரியாது. அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் மாம்சத்தில் வந்த இயேசு தான் தெரியுமே ஒழிய God in theophany அவங்களுக்கு தெரியாது. அவங்கள நம்ம வந்து புரிய வைக்க முடியுமா? புரிய வைக்க முடியாது. யூ கான்ட் டீச் பெந்தகோஸ்டல் பேபிஸ். நீங்க வந்து பெந்தகோச குழந்தைகளுக்கு நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை போதிக்க முடியாது. யூ கான்ட் டீச் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் டு த பெந்தகோஸ்டல் பேபிஸ் என்று பிரதர் பிரணம் அங்கே சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அதை சொல்லி இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உடையவர்களாயிருக்கிறோம். செவன் தண்டர்ஸ் குறித்ததான வெளிப்பாடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதனால ஒவ்வொரு மெசேஜ் என்ன செய்யறது என்றால் அதை இன்னும் மோர் கிளியராக பண்ணுகிறது. இப்போ நீங்கள் அதை குறித்து மறுபடியும் மறுபடியும் கேட்கும் பொழுது முன்னால் கேட்டதை விட இப்போ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கர்த்தர் நமக்கு சத்தியத்தை வந்து மோர் கிளியர் அண்ட் கிளியராக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆமென். நம்ம லுக்கிங் ஃபார் செவன் தண்டர்ஸ், நம்ம ஏழு இடிகளுடைய அந்த செய்தியை நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பெனாம் என்ன சொல்லுகிறார்? ஏழு இடி முழக்கங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், த செவன் தண்டர்ஸ் கேதர் த பிரைட். ஏழு இடிகள் மணவாட்டியை ஒன்று சேர்க்கிறது. செவன் தண்டர்ஸ் கிவ் ஃபெய்த் ஃபார் ராப்சரிங் கிரேஸ். Seven thunders give faith for rapturing grace. நம்ம எல்லாருமே அவருடைய கிருபையினால தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நம்முடைய பக்தியினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எல்லாமே கர்த்தருடைய எல்லாமே கிரேஸ் தான். நம்ம நிறைய பயில் படிக்கலாம், நிறைய ஜபிக்கலாம், நிறைய ஊழியம் செய்யலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கெல்லாம் பலன் உண்டு. ஆனால் அதனால நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியாது. எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல பங்குனா அவருடைய கிரேஸ். அதனால அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்பட அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. தான் ராப்சரிங் கிரேஸ். இந்த ராப்சரிங் கிரேஸை நீங்க பெறுவதற்கு ராப்சரிங் ஃபெய்த் வேணும். ராப்சரிங் கிரேஸ் தான், கிரேஸ்ல தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். நம்முடைய உழைப்பினாலே, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய பக்தியினால் அல்ல, ஆண்டவர் நமக்கு கிரேஸ் கொடுக்கிறார். அந்த கிரேஸ் கொடுக்கணும்னா நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் வேணும். அந்த ராப்சரிங் ஃபெய்த் தான் இந்த செவன் தண்டர்ஸ் நமக்கு கொடுக்கிறது. இந்த செவன் தண்டர் மெசேஜை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் ஃபார் ராப்சரிங் கிரேஸ், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான கிருபையை பெரும்படியான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. தமிழில் வந்து ரொம்ப அப்படி இப்படியுமா இருக்கும், இங்கிலீஷில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு. Seven thunders give faith for rapturing grace. இதுதான் இங்கிலீஷில் வந்து கிளியராக இருக்கு. தமிழில் சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதல் எடுத்துக்கொள்ளப்படுதல்ங்கிற வார்த்தையே பெரிய வார்த்தையாக இருக்கு. ராப்சர்னால் ஈஸியாக இருக்கு. ஏழு இடிகள் இடி முழக்கங்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான கிருபையை பெரும்படியான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசத்தை தருகிறது. இது பாருங்கள் எவ்வளோ லாங்காக போகுது. ஆனால் இங்கிலீஷில் கொடுத்து பார்த்தீங்கன்னா Seven thunders give faith for rapturing grace. மனசுல நீங்க அதை மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். முக்கியமான அந்த குறிப்பு அது. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. Seven thunders-னா என்ன? பிரதர் சொல்லுகிறார், thunders are the revelation contained in the seven seals. Thunders are the revelation contained in the seven seal. ஏழு முத்திரைகளுக்குள் அடங்கி இருக்க அந்த ரகசியங்கள் தான் ஏழு இடி முழக்கங்களாக இருக்கிறது. எல்லாம் முக்கியமான டாக்டரின், இது முக்கியமான டாக்டரின் தான் இன்னைக்கு பேசுகிறேன். இது வந்து நம்ம மனசுல பதிய வேண்டும். செவன் தண்டர்ஸ்னா என்ன? பலர் பல குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, தண்டர் தண்டர்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அது வெறும் நாய்ஸா தான் இருக்கிற ஒழிய எந்த ரகசியமும் நமக்கு வெளிப்படலை. இந்த மாதிரி மெசேஜில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். செவன் தண்டர்ஸ்னா தண்டர்ஸ் ஆர் த ரெவலேஷன் கண்டெய்ன் இன் த செவன் சீல். ஏழு முத்திரைக்குள் அடங்கியிருக்கிற ரகசியங்கள் தான், அந்த வெளிப்பாடுகள் தான் செவன் தண்டராக இருக்கிறது. அல்லாஹ் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். Seven thunders or the revelation contained in the seven seals book. In the seven seals, the seven sealed book. ஏழு முத்திரைக்குள் அடங்கியிருக்கிற அந்த வெளிப்பாடுகள் தான் செவன் தண்டரா இருக்கிறது. இது என்ன செய்யறது என்றால், கேதர் த பிரைட், செவன் தண்டர்ஸ் கேதர் த பிரைட், மனவாட்டியை ஒன்று சேர்க்கிறது. அதன் பின்பு என்ன சொல்லப்படுகிறால், செவன் தண்டர் கிவ்ஸ் Rapturing faith for rapturing grace. உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான அந்த 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 கிருபையை பெரும்படியான அந்த ஃபெய்த்தை இது தரு. பார்த்தீங்களா, மூணு காரியத்தை பிரதப்பேன்னு சொல்லுகிறார். அதனால மனசில் அதை வந்து நீங்கள் வந்து திட்டவட்டமாக வைக்க வேண்டும். Seven thunders that pull seven seal. இதெல்லாமே அந்த ஜெனரல் கடைசி காலத்தில் தேவன் வெளிப்படுத்தின ரகசியங்களாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து தான் செவன் தண்டர்ஸ். இதில் இருக்கிற வெளிப்பாடு, ப்ராஃபட் மெசேஜில் நமக்கு கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளையும் நீங்கள் ரொம்ப நல்ல தரவாக அறிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை முற்றிலுமாக முழுசுமாக நீங்கள் அறியும் பொழுது, உங்கள் மனசில் அது பதியும் பொழுது உங்களுக்கு அந்த ஃபெய்த்து வருகிறது. சர்ச்சுக்கு வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. நிறைய பேர் அவ்விதமாக இருக்கிறாங்க மெசேஜ் சர்க்கிளில். நாங்கள் வந்து மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணுறோம். நல்லது தான், எல்லோரும் தான் பிலீவ் பண்ணுறோம், மெசேஜை பிலீவ் பண்ணுறோம். நாங்கள் மெசேஜில் இருக்கோம், நாங்கள் ப்ராஃபிட்டை பிலீவ் பண்ணுறோம். காட் சென்ட் அ ப்ராஃபிட், வி ஆர் இன் த மெசேஜ். இந்த ரெண்டு காரியங்களுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம வந்து செவன் தண்டர்ஸை பிலீவ் பண்ணுறோம். ஹல்லேலூயா. Seven thunders or the revelation contained in the seven seals. ஏழு முத்திரைகளுக்கு அடங்கியிருக்கிற சௌரன் பிரன்ஹாமுடைய செய்தியில் அடங்கியிருக்கிற எல்லா வெளிப்பாடுகளும் நம்ம இன்னைக்கு அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பைபிளை டெய்லி அஞ்சு அதிகாரம் படிக்க சொல்கிறேன். அப்படி அஞ்சு அதிகாரத்தை படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பைபிளை முடிச்சிருப்பீங்க. திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு இந்த பைபிள் தரவாக மாறிடும். நீங்கள் அந்த விதமாக படிக்காமல் ஏதோ ஒரு அதிகாரத்துக்கு படித்தீங்கன்னா நீங்கள் பைபிளை சரியாக அறிய முடியாது. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தை நீங்கள் குறித்து ஒரு மணி நேரம் ஜெபித்தால், பொதுவாக காலையிலே ஜெபித்தால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கொடுக்கப்படும். கடந்த நாளில் நான் ரெண்டு நாளாமத்தை வாசித்தேன். அதை வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லியிருக்கு, சில ராஜாக்கள் கத்தருக்கு பிரியமாக ஜீவிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் வருது. அவங்க யுத்தம் வந்தாலும் ஜெயிக்கிறாங்க, அல்லது யுத்தம் இல்லாமல் ஆண்டவர் செய்கிறாரு. பில்டிங்கை கட்டுறாங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க, நல்ல செழிப்பு வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது. இதுதான் நாங்கள் பார்க்குறேன். ஆனால் எந்த ராஜா கத்தரை விட்டு பின்வாங்கி போய் விக்கிரகங்களை வழிபடுகிறாரோ அந்த ராஜாவுக்கு யுத்தம் வருகிறது. பெரிய சேனையை கொண்டு சிறிய சேனை முன்னாக தோல்வி அடைகிறார்கள். அவங்களுக்கு வியாதி வருது, ஒருத்தனுக்கு குடல் வியாதி வருது, ஒருத்தனுக்கு கால் வீங்கி சாகிறான், ஒருத்தனுக்கு குஷ்ரோகம் வருது. எப்போல்லாம் அவங்க கத்தரை விட்டு பின்வாங்கி போகிறாங்களோ அப்போல்லாம் வியாதி வருது, அந்த தேசம் தோல்வி அடையுது, சத்துருக்கள் வந்து ஜெயிக்கிறாங்க, சமாதானம் இல்லை. சாத்தா என்ன சொல்லுவான், கத்தரை தேடினாலும் ஒண்ணுதான், தேடாட்டாலும் ஒண்ணுதான். கத்தரை தேடுனா அதிக சோதனை வரும்னு சொல்ற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, நான் பைபிள் படிக்காம ஜோமனா இருந்தா கை வந்து நல்லா இருக்கு, ஆனா நான் பைபிள் படிச்சு ரொம்ப ஜோமனா இருந்துச்சுன்னா கை வீங்குதுங்கிறாங்க. அந்த அம்மா இப்ப நம்மகிட்ட இல்லை, அவங்க சாபத்துல இருக்காங்க. இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு உடனே அதான் ஞாபகத்துக்கு வரும். அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரும், என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். பாதாளத்துக்கு போய் சேர போறாங்க அவங்க, ஷேர அங்கதான் போறாங்க. அவங்களுடைய ஃபெய்த் ரொம்ப வீக்கா இருக்கிறது, ரொம்ப நெகட்டிவா இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, நமக்கு என்ன கத்தரை தேடுனா நமக்கு சோதனை விலகுது, நமக்கு சுகம் கிடைக்குது, நமக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, எல்லா நன்மைகளும் வருது. கத்தரை தேடலன்னா உபாச ஜபம் இருக்கல, சோதனைகள் வரும். சர்ச்சைக்கு ஒழுங்கா வரல, சோதனை வரும். வீடு வந்து பாலடைஞ்சு போகும், உங்க வீடு பாலடைஞ்சு போகும். உங்க பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் கத்தரை தேடலன்னா பாலடைஞ்சு போகும். சில பிள்ளைகள் வந்து சர்ச்சைக்கு வராம செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, தாய் தப்பா அப்படி வளர்க்குறாங்க, செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, காஸ்ட்லியா செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. எப்படின்னு செய்யறது, வீடு பாலடைஞ்சு போகும், வேற ஒன்றும் கிடையாது. உங்க வீடு வந்து பாலடைஞ்சு போகும். கத்தரை தேடினீங்கன்னா உங்க வீடு நல்லா கட்டப்படும். உங்க வீடு கட்டணும்னா ஆண்டவரை தேடணும். ராஜாக்கள் கத்தரை தேடும் பொழுது கட்டினார்கள், அல்லது கத்தரை விட்டு பின்வாங்கி போனது சாத்தான் வந்து சத்துரு வந்து எல்லாம் இடிச்சு போட்டு போயிருந்தான், இடிச்சு போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போயிருந்தான். அது எதுக்காக நமக்கு எழுதி வச்சிருக்கு? அதுக்கு தான் டெய்லி அஞ்சு அஞ்சு அதிகாரம் பைபிள் படிச்சா ஆண்டவர் அந்த வார்த்தையோடு நம்ம வார்த்தை மூலம் பேசுவாரு. நம்ம பின்வாங்கி போக முடியாது, நம்முடைய மனசும் மாம்சமும் பின்வாங்கி போறதா இருக்கிறது. அதுக்கு அதை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம பைபிள் படிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆமீன். கீழ்ப்படிஞ்சா உங்களுக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு சோதனை வரும். பிற ஏன்ட்ட வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுப்பீங்க, பாஸ்டர் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்ட்டு. எதனால? நீங்க வந்து ஆண்டவரை வந்து முழு இதயத்தோடு தேடாதனால. உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. ஆத்துமா வாழலைன்னா வியாதி சரீரத்தில் வந்துடும், உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாஸ்டர் எனக்கு டல்லாக இருக்கு, இப்போ பைபிள் படிக்கவே மனசு இல்லை, ஜெபிக்கவே மனசு இல்லை, அப்படி இருக்கிறேன், உங்களுக்கு வியாதி வரும். மனசு அப்படிதான் சொல்லும், நம்ம அதெல்லாம் மீறி தான் பைபிள் படிக்கணும், ஆண்டவரை தேடணும். அப்படி செய்யலன்னா உடனே வியாதி வரும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். ஆத்துமா வாழ்ந்தா தான் சரீரம் வாழும், சரீரம் வாழ்ந்தா தான் உங்களுடைய உலக ஜீவியம் வாழும், அல்லது எதுவுமே வாழாது. மாய்மாலமா இருந்தா அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்காது. வெளியே பக்தியை காமிச்சுக்கிண்டு உள்ள வந்து கத்தருக்கு விரோதமா ஜீவிக்கும் பொழுது, பாவத்துல ஜீவிக்கும் பொழுது, மாய்மாலமான ஜீவியம் செய்யும் பொழுது நீங்க அநேக சோதனைகளை சந்திக்க வேண்டும். லைஃப்ல முன்னேற்றம் வராது. எல்லாம் கத்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். நீதிமொழிகள்ல எவ்வளவு ஆலோசனையும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்காக தான் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் பயில் படினா நிறைய பேர் படிக்காம செல்போன்ல அதிக நேரத்தை செலவழிக்கிறாங்க. அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க. நமக்கு வந்து ஆண்டவர் வந்து மேலான செய்தியை கொடுத்துருக்கார், செவன் தண்டர் மெசேஜை கொடுத்துருக்கிறார். இவருக்கு இதில் உச்சக்கட்டம் வந்து செவன் தண்டரை பற்றி அறிவது தான். செவன் ஜட்ஜஸ், செவன் சீல்ஸ், செவன் டிரம்பட்ஸ், செவன் வயல்ஸ், அதுக்கப்புறம் செவன் தண்டர்ஸ். இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகின்றன. நீங்கள் அந்த ஏழு இடிகள் முழக்கங்களுக்கு உங்களுடைய செவியை சாய்ப்பீர்கள் என்றால் நீங்கள் ராப்சரில் பங்கு பெற முடியும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். புக் ஆஃப் ரெவலேஷன் வந்து செவன் தண்டர்ஸ் குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதர் பெர்னம் செவன் தண்டர்ஸ் குறித்து ரொம்ப விளக்கமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய செய்தியை நம்ம வாசிக்கும் பொழுது ஏழு சபை காலங்கள் புஸ்தகம் 327 328 பக்கத்தில் ஆங்கிலத்தில் விதமாக எழுதியிருக்கிறது. நவ் திஸ் மெசஞ்சர் மலாக்கி 4 அண்ட் ரெவலேஷன் 10:7 இஸ் கோயிங் டு டூ டூ திங்ஸ். மல்கியா 4 அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தல் 10:7 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசி ரெண்டு காரியத்தை செய்கிறார். 1 அக்கார்டிங் டு மலாக்கி 4 ஹீ வில் டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் டு த ஃபாதர்ஸ். முதலாவது காரியம் வந்து அவர் வந்து டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன், பிள்ளைகளுடைய இதயத்தை அவருடைய பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்புகிறார். அதனால நம்ம இன்னைக்கு வந்து அப்போஸ்தல சர்ச்சைக்கு போகிறோம். இந்த செய்தியானது பிரதர் பென்காமுடைய மெசேஜ், ஏழாம் தூதனுடைய செய்தி உங்களை அப்போஸ்தல உப நடவடிக்கை கொண்டு செல்கிறது. நம்முடைய ஃபாதர் வந்து ஏர்லி அப்போஸ்டலிக் ஃபாதர்ஸ், ஆதி அப்போஸ்தல பிதாக்களுக்கு நம்முடைய இருதயம் திருப்பப்படுகிறது. இது இப்பொழுது இருக்கிற நவீன பெந்தகோஸ்காரங்க நம்ம கிடையாது. நம்ம ஆதி அப்போஸ்தல பெந்தகோஸ் சபையை சேர்ந்தவர்கள். அதற்கு திருப்பி ரெண்டாவது, He will reveal the mysteries of the seven thunders in Revelation 10, which are the revelation contained in the seven seals. ரெண்டாவது, ஏழு இடிமுழக்க ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பிரதர் பென்காம் ஏழு இடி முழக்கங்கள் தலைப்பில் செய்தியை கொடுத்துருக்கிறாரா? இல்லை. இப்போ நான் இங்கே உங்களுக்கு போதிக்கிற தலைப்பில் பிரதர் பென்காம் கொடுத்துருக்கிறாரா? இல்லை. ஒரு சகோதரன் வந்து, பாஸ்டர் நீங்கள் தாமரை பற்றி பேசுனீங்க, நான் தேடி பார்த்தேன், தாமருங்கிறதே பிரதர் பென்காம் செய்தியில் இல்லை. பெண்ணான் செய்தியில் இல்லாத தலைப்புகளை நம்ம கொடுக்குறோம். அதுக்காக நம்ம ரொம்ப ஞானின்னு சொல்லலை. அவர்கிட்ட இருக்க அந்த வெளிப்பாடை எடுத்து தான் நம்ம அவர் சொல்லாத பகுதியெல்லாம் பொருத்தி காமிக்கிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு செவன் தண்டர் மெசேஜ் ஆகிருக்கு. பெண்ணாம்கிட்ட அந்த வெளிப்பாடுகளை எடுத்து, அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து, பைபிளில் உங்களுக்கு என்ன செய்யறால் அதை பொருத்தி காண்பித்து, அதை இணைச்சி காமிக்கும் பொழுது இது ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டாக இருக்கிறது. ப்ராஃபிட் என்ன செய்வார்? சேரை அங்கங்கே தூக்கி போட்ட மாதிரி அவர் போட்டுருவார், சேரை வந்து குழப்பி போட்டுருவார். அப்படி குழப்பி போட்டுட்டு நம்ம மீட்டிங் நடத்த முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அந்த சேரை வரிசையாக அடுக்கி வச்சு, வரிசையாக வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் மீட்டிங் நடத்தும். அவர் குழப்பி போட்டுட்டு போய் எல்லாம் செதறடிச்சிட்டார். பைபிள் ஃபுல்லாக அப்படிதான், சத்தியம் செதறடிக்கப்பட்டிருக்கு, அங்கேயுமா தான் இருக்கு. ஆனால் பாஸ்டருடைய ஊழியம் என்னன்னா, அந்த செதறி இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்க்கிறது, ஒரு தலைப்பின் கீழே ஒன்று சேர்த்து மக்களுக்கு போதிப்பது. இதுதான் வந்து உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தரும். தீர்க்கதரிசி செய்தியில் வந்து அது வந்து பல அது வந்து என்ன சொன்னாலும் சில சொலையாக இருக்கிறது, அப்படி இப்படிமா இருக்குது. ஆனால் அதை ஒன்று சேர்த்து கொண்டு வர்றது தான் பாஸ்டருடைய மெசேஜ். கர்த்தருடைய வசனத்தில் ஜோடு இல்லாதது அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் கீழ் பெண்ணாம் வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆனால் வெளிப்பாடுகள் அங்கங்கே செதறி இருக்கிறது. சில இது அவர் சொல்லாமலே டேஷ் போட்டுட்டு போயிட்டார். அந்த டேஷை வந்து பாஸ்டர் வந்து ஃபில்அப் பண்ணணும். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பரிச்சை வச்ச மாதிரி 2, 4, 6 அதுக்கு பிறகு டேஷ் போட்டால் பிள்ளைகளுக்கு தெரியும் இது வந்து என்ன நம்பர், வந்து ஈவன் நம்பராக இருக்குது, 8, 10 எழுதிட்டே போவாங்க. எவ்வளோ வேணாலும் எழுதிட்டு போகலாம். அது முதல்ல அதை ஆரம்பித்து காமிக்கிறது. பிறகு அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அதுக்கு மேத்தமேட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது போடும். அதே மாதிரி தான் ஒரு பாஸ்டர் அனாயிண்டட் பாஸ்டராக இருப்பார், சிலர் அனாயிண்டட் இல்லாத பாஸ்டர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அது தெரியாது, அவங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராது. மேத்மெட்டிக்ஸ் வராதவங்கெல்லாம் வந்து பாஸ்டராக இருக்க முடியாது. நம்ம வந்து நான் வந்து ஆவிக்குரிய மேத்மெட்டிக்ஸை சொல்கிறேன். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணா, நமக்கு மாடல் காப்பி கொடுத்துருக்கிறாரு, ஒரு மாதிரி கணக்கு போட்டு காமிச்சிருக்கிறாரு, மற்றெல்லாம் பாஸ்டர் போடணும். அவர் தேவ ஆவியானவர், அவருக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இது இப்படியாப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியை வச்சிருக்கிறார். அதனால் இந்த ரெவலேஷன்ஸை வந்து நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு இதுதான் செவன் தண்டராக இருக்கிறது. இதுதான் உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்து, ராப்சரின் ஃபெய்த்தை கொண்டு வருகிறது. இதுதான் கேதர் த பிரைடு, உலகமெங்கிலுக்கு மனவாட்டியை கேதர் பண்ணுகிறது. இதை ஆன்லைன் மூலமாக போகும்பொழுது இன்னும் அதிகமான பேர் கேட்குறாங்க, எல்லாரையும் கேதர் பண்ணுகிறது. வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெயின் இன் த செவன் சீல்ஸ்? அது என்னதுன்னா, பைபிளையும் தீர்க்கதரிசி செய்யல இருக்கிற அந்த வெளிப்பாடுகள் தான் அந்த செவன் தண்டர்ஸாக இருக்கிறது. இப்பொழுது நான் வந்து தொடர்ந்து மெசேஜுக்குள்ளே போக விரும்புகிறேன். எல்லாமே ஆவிக்குரிய வார்த்தைகளாக இருப்பதனால நீங்கள் வந்து அதை கவனமாக கவனித்தா தான் புரியும். ராப்சர் கேனாட் கம் அன்டில் த சர்ச் கம்ஸ் டு த பெர்ஃபெக்ஷன். ராப்சர் வந்து அங்கே சபையானது பரிபூர்ணம் அடையாத பட்சத்தில் ராப்சர் வராது. ஒரு மனுஷன் பரிபூர்ணம் அடையவில்லை என்றால் ரேப்சரில் பங்கு பெற முடியாது. நீங்கள் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டியனாக மாறணும். சிலரை பார்த்தா அவங்க முகத்திலேயே வந்து ஆவிக்குரியவங்க மாதிரியே தெரியாது. அப்படி நம்ம வந்து முற்றிலுமாக டோட்டலாக ஒப்பு கொடுத்துடணும். இப்போ அந்த நேரம் எந்த ரிசர்வேஷன் இல்லாதபடி நம்ம மனசுல ஏதாவது ரிசர்வேஷன் வச்சிருக்க கூடாது. எல்லாம் ஒரு ரிசர்வேஷன் இல்லாதபடி நம்முடைய ஹார்ட்ட ஃபுல்லா சரண்டர் பண்ணும் பொழுது நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். பெர்ஃபெக்ஷன் அடையாதபடி ராப்சர்ல பங்கு பெற முடியாது. இன்றைக்கு பசுத்த ஆவியானவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆமீன். அவர் வந்து நம்ம வந்து நம்முடைய என்ன குறைகள் இருக்கிறதோ அதெல்லாம் சரி செய்து நம்ம பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வரதுக்கு பசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் காடின் தியாபன் இங்க இருக்கிறார். அவர் நம்முடைய லேக் ஆஃப் ஃபெய்த் எல்லாம் எடுத்து போட்டு நம்மளை பெர்ஃபெக்ட் பண்ண அவரால் முடியும். ஆமீன். நம்ம வந்து இப்பொழுது ரைபண்ட் ஃபெய்த், முதிர்ச்சி அடைந்த விசுவாசம், முற்றி போன விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். ஆமீன். இந்த ப்ரீச்சிங் ஆஃப் த வேர்டு இங்கே பண்ணுகிற பிரசங்க வந்து உங்களுக்கு வந்து ரைபண்ட் ஃபெய்த், அதாவது முற்றின விசுவாசத்தை தருகிறது. பிஞ்சு கிடையாது, முத்திட்டு இந்த பிரீச்சிங் ஆஃப் த வேர்டு தான் அதை செய்கிறது. அதுதான் செவன் தண்டர்ஸ் இருக்கிறது. கேதர் த பிரைட், அது மணவாட்டியை ஒன்று சேர்க்கிறது என்று சொல்லுகிறார். சைலோ, சைலோ என்ற சமாதான கத்தர் என்று பைபிளில் போட்டிருக்கிறது. ஆதியாகமம் 49:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:10,
சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள்.
சமாதான கர்த்தர் வருமளவும், அதான் செவன் சீல், the coming of the Lord. Amen. The scepter shall not depart from Judah, nor lawgiver from between his feet until Shiloh come. ஆங்கில பைபிள்ல சைலோ என்று எழுதியிருக்குது, தமிழ் பைபிள்ல சமாதான கர்த்தர் என்று எழுதியிருக்கு. Until Shiloh come. சமாதான கத்தர் வரும் அளவும் செங்கோல் வந்து யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். கடைசியில் என்ன இருக்குது? ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். And to him shall the gathering of the people. இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. செவன் தண்டர்ஸ் என்ன செய்கிறது? ஒரு கூட்டமான மக்களை சேர்க்கிறது. ஹல்லேலூயா. இங்கே செவன் தண்டர்ஸ் இருக்கிறது, வார்த்தையானது போதிக்கப்படுகிறது, ஒரு கூட்டமான மக்கள் அங்கே சேருகிறாங்க. ஆன்லைன் மூலமாக போதிக்கப்படும் பொழுதும் அதை கேட்கிறாங்க, இந்த வெளிப்பாடுகளை கேட்கிறார்கள். இப்பொழுது சமாதான கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். செவன் சீல் வந்து இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். வார்த்தையானது வெளிப்படுகிறது. அவர் இறங்கி வரவில்லைன்னா செவன் தண்டர் கிடையாது. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. எப்பொழுது? பலமுள்ள தூதன் இறங்கி வந்த பிறகு. அதுக்கு முன்னால செவன் தண்டர்ஸ் இல்லை, உண்டா? இல்லை. இப்பொழுது தான் செவன் தண்டர்ஸ் டைமாக இருக்கிறது. 1963 to 2021 வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஜீவித்து கொண்டிருக்கிறோம். 22வது வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலாக இதை ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறன. அங்கே ஒரு கூட்டமான மக்கள் வார்த்தையிலே சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இது இன்னும் எடுத்துக்கொள்ளப்படுதல் வரல? 50 வருஷத்துக்கு மேலாயிட்டு சபையானது பரிபூர்ண அடையலை. சபையானது பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சாதான் ஆண்டவர் வர முடியும். அங்கே நம்மளை வந்து அவர் கார்பரல் பாடியில் வர முடியும். இப்போ காடின் தியோபனி, பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார் என்றால் காடின் தியோபனி. அதான் பெந்தேகாசல் பீப்புளுக்கு இதை பற்றி தெரியாது. அவங்க வந்து கார்பரல் பாடியில் ஆண்டவர் வருவதை எதிர்நோக்கியிருக்கு. அவர் ஒரு மகிமை அடைந்த சரீரத்திலே, ஒரு சரீரத்திலே வருவதை எதிர்நோக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஆவிக்குரிய சரீரத்தில் வந்திருக்கிறார். நம்ம வந்து என்ன செய்யணும் என்றால் பரிபூர்ணம் அடைந்தால் அவர் வந்து விடுவார். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் வந்து வர வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் வார்த்தைக்கு வர வேண்டியதா இருக்கிறது. அந்த கடைசி நபர், ஆட்டுக்குட்டி ஆண்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதின கடைசி நபர் வரும் பொழுது, இந்த செவன் சீலுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த செவன் சீல் கீழே வர வேண்டிய இன்னும் சிலர் இருக்கிறாங்க. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல வர வேண்டியவங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க கடைசி நபர் வந்து விட்டால் இந்த ரேப்சர் வந்துடும். அதனால எதுக்காக ரேப்சர் தாமதிக்குன்னா இந்த ரெண்டே ரெண்டு காரணத்துக்காக தான். இந்த செவன் சீல் புக் வாஸ் ஓபன், ஏழு இடி மிளகு, ஏழு முத்திரைகள் புஸ்தகம் வந்து அங்கே வெளிப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து கர்த்தரை ஆராதிப்போம், இந்த பூமியிலே ஆளுகை செய்வோம். ஆமென். நியூ வர்ஷிப் இப்பொழுது வந்திருக்கிறது. நான் சொன்னேன் வெளிப்படுத்தல் 5:9-10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனம் உட்கார்ந்திருக்கூடிய வலது கரத்தில் இந்த புஸ்தகத்தை வாங்கினார். அப்பொழுது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பசுத்தவானுடைய ஜபங்களாய தூபர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியான குன்பாக வணக்கமாக விழுந்து, கர்த்தாவே தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் நீர் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளும் என்று எங்களை இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நீர் இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இன்றே நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினோம். நான் பூமியில அரசாள போகிறோம். ஹல்லேலூயா. பூமியிலே அரசாளுகிற ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் இப்பொழுது அவர் கேதர் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பூமியில ஆளப்போகிறோம். 5 வருஷம் ஆளுகைக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க, ஒரு கவுன்சிலர் பதவிக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க, ஒரு கட்சியில் அவைத்தலைவர் போஸ்ட்டுக்கு எவ்வளோ அடிதடியெல்லாம் நடக்குது. எதுக்கு இந்த வலை அழிந்து போகிற இந்த பதவிக்காக? அது ஒரு அற்பகால பதவிக்காக. மனுஷன் வாழ்நாளெல்லாம் வந்து எவ்வளோ பணத்தை செலவழித்து பொய்களை பேசி அவன் காடு மேடாக அலைஞ்சி எல்லாம் பாடுபடுறான் அந்த உலக வாழ்க்கைக்காக. நம்ம வந்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்காக தான் நம்மளை ஆண்டவர் கேதர் பண்ணுகிறார். முதலாவது அவருடைய பிரஜைகளுடைய இதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு தான் அவர் உலகத்தை வந்து ஆளுகை செய்வார். நம்முடைய இதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படாம நம்ம உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. 7 seal book ஓபன் ஆயிருக்கிறது. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவ்விதமாக பாடல் பாடுகிறார்கள். அவர்கள் புதிய பாட்டை பாடினால் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆமீன். இப்பொழுது நம்ம மார்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆன்வர்ட் கிறிஸ்டியன் சோல்ஜர்ஸ் என்ற பாடலுக்கு ஏற்ற வண்ணமாக அடிகளை வைத்து கொண்டு நம்ம நடந்து கொண்டிருக்கோம். யுத்தம் செய்வோம் போர் வீரரே, ஆவிக்குரிய யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆல் ஆஃப் அ சடன் திடீரென்று என்ன செய்யும் என்றால் நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும். டு கோ ஸ்ட்ரைட் அப் டு இன் தி ஏர், ஸ்ட்ரைட் அப் டு க்ளோரி. நம்ம திடீரென்று மகிமையில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்பொழுது 7 Thunder மெசேஜ் நமக்கு வந்து அந்த பெய்த்தை கொடுத்துருக்கிறது. நம்ம மார்ச் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில் திடீரென்று நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி ஏனோக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி எலைஜா எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பைபிளில் நமக்கு ஆண்டவர் அந்த பேட்டர்னை வச்சிருக்கிறார். The message of the seventh angel, 7th தூதனுடைய செய்தி தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் முழுசும் 7th தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 7th தூதனை பிலீவ் பண்ணாதவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றையும் அறிய முடியாது, ஒரு வசனத்தையும் அறிய முடியாது. அவங்க அதுக்கு பிளைண்டாக இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் அவர் பிளைண்டு தான். இது வந்து ஆண்டவர் ஒரு தூதனுக்கு கொடுத்துருக்க, ஒரு மனுஷனுக்கு அதை கொடுத்துருக்கிறார். 1 man ministry. அந்த மனுஷனுக்கு தான் அந்த வெளிப்பாடு வரும். மற்றவங்க அதை குறித்து ஒரு கெஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களா ஒரு யூகித்து யோசித்து ஒரு கருத்தை சொல்வாங்களே ஒழிய அது தேவனுடைய சிந்தையாக இருக்காது. பைபிளில் என்ன சொல்லி இருக்கிறது? வெளிப்படுத்தல் 1:1 இயேசுவாகிய அவர் வந்து தம்முடைய தூதனுக்கு அதை வெளிப்படுத்தினார். 1:1 வாசிக்கலாம்.
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தினார்.
இதோ தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூதன் தான் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த தூதன் இன்னும் பிறக்கல. கிபி 95-96 அங்கே வந்து ஆவிக்குரிய சரீரத்திலே நாங்கள் தரிசனமாக அந்த தூதனை அவன் காண்கிறான். அந்த தூதன் தான் யோவானுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறார். அது வந்து விஷனில் அது காமிக்கப்பட்டது. அது சிம்பிள் ஃபார்ம் ஆக அது காண்பிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம ரியாலிட்டி ஃபார்ம் ஆக நம்ம அதை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தூதனுடைய காலத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், அந்த நட்சத்திரத்தின் கீழே நம்ம பிறந்திருக்கிறோம். எல்லாரும் ஒரு நட்சத்திரத்தின் கீழே பிறந்திருக்கிறாங்க. நம்ம செவன்த் ஸ்டார் கீழே பிறந்திருக்கிறோம். அந்த செவன்த் ஸ்டார் வந்து இப்பொழுது தோன்றி இருக்கிறது. எல்லாம் ஸ்டாரை கட்டி கட்டி தொங்க போடுவாங்க. கிறிஸ்மஸ் ஆனா போதும், ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அந்த ஸ்டார் எதை குறிக்கணும்னு தெரியாது. அவங்க பாஸ்டர்களுக்கு அந்த நாலேஜ் வந்தால் தானே அவங்க ஜனங்களுக்கு சொல்ல முடியும். 2000 வருஷ காலமாக ஜனங்கள் வந்து வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. அவருடைய கையில் 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த 7வது நட்சத்திரம் பெண்க, அந்த 7வது நட்சத்திரம் 7ஆம் தூதனாக இருக்கிறார். அந்த தூதன் தான் யோவானுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நீங்கள் வச்சிங்கன்னா 22:6 இதே மாதிரி எழுதியிருக்கும். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை அந்த 6வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார்.
இதோ பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அவர் ஒரு தூதனை, 7வது தூதன் தான் யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். 2 வசனம் அங்கே வந்திருக்குதா. இன்னும் ஒரு 3வது வசனம் இருக்கு. 22:16
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன்.
இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நான் சபைகளில் இதை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். அவரே சொல்றார். இந்த இதெல்லாம் வந்து பைபிளில் தான் எழுதியிருக்கு. அவங்க எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறாங்க, இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள்லாம் வச்சிருக்கிறாங்க எல்லா பாஸ்டர்களும். அந்த பாஸ்டர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கா இல்லை? அவங்க குருடர்கள், குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் குழியில் விழுவாங்க. அந்த பாஸ்டரும் அந்த விசுவாசிகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாதாள குழியில் விழுவாங்க. பாதாள குழியில் விழிஞ்சால் அது வந்து பாட்டம்லெஸ் பிட்ன்னு சொல்லியிருக்கு. எத்தனை கோடி பேர் விழுந்தாலும் அது ஏற்றுக்கிட்டே இருக்கும். அது வந்து நிரம்பாது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி போனாலும் நிரம்ப மாட்டேங்குதான். சபாநாயகர் அப்பாவு போய் அதை பார்த்துட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார். எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஆறெல்லாமே உள்ளே போனாலும் நிரம்ப மாட்டேங்குது. அதே போல் பாதாளம் வந்து எத்தனை பேர், எத்தனை சாபனங்களில் எங்களுக்கு வந்து 20,000 வர்றாங்க, 30,000 வர்றாங்க. எல்லாம் முழுக்க நீங்கள் போனாலும் அந்த பாதாளம் நிரம்பாது. அது பாட்டம்லெஸ் பிட்டு, தர கிடையாது, போயிட்டே இருப்பீங்க நீங்க. ஏன்னா நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கு மனசு இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, இயேசுவே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. நீங்க தியாலஜிக்கல் காடை வழி பண்றீங்க, நீங்க டைட்டில் பேப்டிசம், நீங்க கண்டிப்பா அங்கதான் போய் சேருவீங்க. எத்தனை கோடி மக்கள் அங்க பாதாளத்தில் விழுந்தாலும் பாதாளம் நிரம்பாது, அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டம்லெஸ் பிட். அதனால பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 7வது தூதன், 7வது தூதனை கர்த்தர் அனுப்பினார். ஒரு மனுஷனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாள் அங்கே வருகிறது. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகினேன் என்று 10வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாள்னா இன்னைக்கு லார்ட்ஸ் டேல வந்திருக்கிறீங்க. இதுதான் லார்ட்ஸ் டே. லார்ட்ஸ் டே எப்ப ஆரம்பிக்கிறது? அவர் என்னைக்கு இறங்கி வந்தாரோ அதுலேருந்து ராப்சரில் நம்ம போகும் வரைக்கும் லார்ட்ஸ் டே. கர்த்தருடைய நாளிலே நம்ம வந்திருக்கோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக மாறினேன். 7 சபை காலங்கள் முடிந்த பின்பு கர்த்தருடைய நாள் வருகிறது. நீங்கள் ராப்சரில் போகணும். பின்பு 144,000 மீட்கப்பட வேண்டும். பின்பு அர்மகதோன் யுத்தத்தில் உலகம் அழிய வேண்டும். அது வரைக்கும் அது லார்ட்ஸ் டே என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய நாளிலே வந்திருக்கிறோம். ஆவிக்குள்ளாக மாறும் பொழுது இதை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து 7 சபைகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதை நம்ம காண்கிறோம். அவர் வந்து அந்த 7 சபை காலங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மார்பருகே பொச்சை பொற்கச்சையை கட்டி கொண்டிருக்கிறார். வேஸ்டில் அல்ல, இடுப்பில் அல்ல. ஐயர்லாம் இடுப்பில் நம்ம கருப்பு கயிறை கட்டியிருப்பாங்க, சிஎஸ் ஐயர். ஆனால் இவர் வந்து மார்பருகே பொற்கச்சையை கட்டியிருக்காங்க. கருப்பு கயிறு கிடையாது, பொற்கச்சையை கட்டியிருக்கிறார். சிஎஸ் ஐயரும் ரெவரண்ட் ரோமன் கத்தோலிக்காரங்களும் அவங்க வந்து இந்த கயிறை இடுப்பில் கட்டிக்கிடுவாங்க. அதை கட்டினாப்புல எவ்வளோ பெரிய ரெவரண்ட்டுன்னு அவங்க நினச்சிக்கிடுவாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக இருக்கிறார், மார்பருகே பொற்சை கட்டிக்கிட்டார். இப்பொழுது அவர் பிரீஸ்ல இருந்து அவர் ஜட்ஜிக்கு வந்திருக்கிறார். அவருடைய வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை அவர் ஏந்திருக்கிறார். அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண்பஞ்சை போல இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் ஒயிட் விக்கு வைத்திருக்கிறார். அவர் ஜட்ஜாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே அவர் ஜட்ஜாக வந்திருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த ரெவலேஷன் என்ன சொல்கிறது? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றுகிறார். வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம். அடிக்கடி என்ன எழுதிக்கன்னா இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். அதை எதை குறிக்கிறது? ஒன் காடை குறிக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது அவர் எவ்வளோ ஞானத்தில் உண்டாக்கி இருக்கிறார். அதுக்கு இந்த சிருஷ்டிப்புக்கு பின்னால் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. மனுஷன் ஒரு ஞானத்தினால இந்த மாதிரி வானத்தை பூமியை கிரியேட் பண்ண முடியாது, இவ்வளோ ஞானமாக செய்ய முடியாது. உங்களுடைய சரீரத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார், அது எவ்வளவு ஞானமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சிருஷ்டிகளையும் பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம அவரை நினைச்சு பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆல்மைட்டி காட், அதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருவமாய் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். இதெல்லாம் ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? அப்போ அவர் எவ்வளோ ஆல்மைட்டி காடாக இருக்கிறார், எவ்வளவு ஞானம். இதை டிசைன் பண்ணுவதற்கு அவருக்கு எவ்வளவு ஞானம் வேணும் என்று நினைக்கிறோம். அவர் வந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறார். பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர். அவர் ஒரே தேவன் தான். 3 different God கிடையாது. 3 person in one God தான் அவங்க பிலீவ் பண்ணுற ட்ரினிட்டி. திருத்துவத்தை விசுவாசிக்கிற அனைவரும் களைகளாக இருக்கிறார்கள். அது கத்தோலிக்க உபதேசம், அது பாபிலோனிய உபதேசம், அதுதான் எல்லா பெந்தகோஸ்தலையும் இருக்கிறது. நம்ம இயேசு கிறிஸ்து நாமம் சொன்னான்னா அப்படியே விலகிடுவான், பக்கத்திலே வரமாட்டான். அவருடைய நாமத்தை பார்த்து பிசாசு தான் நடுங்குதுன்னு பார்த்தா இவங்க அதுக்கு மேலே நடுங்குறாங்க. இவங்களும் பிசாசுகளாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று ஆண்டவர் வேதபாடு பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார். அதனால இந்த டினாமினேஷன் கிறிஸ்தியன்கள்லாம் பிசாசினால் உண்டானவர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னால் விலகிடுவாங்க, பக்கத்தில் சேர மாட்டாங்க. நம்ம பிதாக்கு மாற பசுத்தாய் விசுவாசிக்கிறவங்கள இங்க பிரசங்கம் பண்ண விட மாட்டோம். ஆனா என்னைய வந்து அவங்க பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. இதுதான் நம்ம இப்பொழுது காண்கிற காரியங்கள். ஆனால் அவர் எப்படி இருக்கிறார்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவமாய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து 3 குமாரருடைய நாமத்தில் வருகிறார். ஜீசஸ் கம்ஸ் இன் 3 சன்ஸ் நேம். சன் ஆஃப் சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட். அவர் வந்து மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் என்ற 3 ஸ்தானங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது எதை குறிக்கிறது? ஒன் காடை குறிக்கிறது. திருத்துவத்தை குறிப்பதில்லை. ஒன் காடு. அவர் அந்த இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட். ஆமென். அதனால அவரது வந்து 3 டிஸ்பென்சேஷன்ல தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுகிறார். 3 காலங்களிலே தன்னை வந்து அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். சன் ஆஃப் மேனா அவர் இருந்தார். உலகத்தில் வரும்பொழுது அவர் சன் ஆஃப் மேனா இருந்தார். 7 சபை காலங்களில் அவர் சன் ஆஃப் காட் ஆயிருக்கிறார், ஸ்பிரிட் ஃபார்ம் ஆயிருக்கிறார். பின்பு அவர் 1000 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது சன் ஆஃப் காடாக இருக்கிறார். எங்கே 3 கடவுளுக்கு எங்கே அங்கே வசனம் 3 கடவுளை எழுதியிருக்கா? என்ன எவ்வளோ படித்தவங்க எல்லாம் எல்லாருமே ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறாங்க. ரொம்ப படித்தவங்க அவங்களுக்கு இந்த கொஞ்சம் கூட அறிவு இருக்கான்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து 3 குமாரர்கள் நாமத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரே தேவன் வந்து 3 காலங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவர் சன் ஆஃப் டேவிட்டாக இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். ஆமென். உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த வேத வாக்கியம் இந்த தன நிறைவேறிச்சு என்று சொல்லுகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து லூக்கா 4:21 சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம் இந்த இத்தனை நிறைவேற்று அவருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக என்னை அனுப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அவருடைய அனுகிரக வருஷத்தை, அந்த அனுகிரக வருஷம் என்று சொன்னார். அவளையே அடுத்த பகுதி நீதியை சரிகட்டு நாள், அதை சொல்லல. இதுவரைக்குத்தான் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு, நான் இதுவரைக்குத்தான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சன்னப்மேனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்செப்டபிள் இயர் ஆஃப் த லார்ட், அந்த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் சொல்லல. அது கர்த்தருடைய நீதியை சரிகட்டு நாள்ல அவர் வரல, சன்னப்மேனா அவர் வரும் பொழுது. அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் வந்து தன்னை மனுஷனாக வெளிப்படுத்தும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் அதை புரிய முடியலை, அந்த யூதர்களால் அதை புரிய முடியலை. டையிங் மேசியாவை அவர்கள் பிலீவ் பண்ண முடியலை. மேசியானா வந்து உலகத்தை ஆளுக செய்வார், அதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டியில் இருந்துச்சு. இவர் வந்து மரிப்பார் என்றால் அதை வந்து அவங்களால ஏற்றுக்கிட முடியலை. ஆனால் பைபிளில் எழுதியிருக்கு, அதெல்லாம் அவங்க பைபாஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அவங்களால புரிய முடியல. He came on the earth to die as a sacrifice. அவர் வந்து ஒரு பலியாக மரிப்பதுக்கு வந்திருக்கிறார், இது அவங்களால புரிய முடியல. அவர் மேசியா வந்தா உலகத்தை ஆளுகை செய்யணும், எருசலேமை தலைநகரமாக வைத்து உலகத்தையே ஆளுகை செய்யணும், அதான் மேசியா. அவங்க மைண்ட்ல அதுதான் இருந்துச்சு. அவங்க மைண்ட்ல வந்து மேசியா வந்து ஒரு பலியாக அவர் மரிப்பார் என்றுதானே, ஒருத்தர் கூட அந்த தாட்டு கிடையாது. அவர் வந்து கிங்டம்த்தை சாபிப்பார், தேவனுடைய ராஜ்யத்தை சாபிப்பார் என்று தான் அவர்கள் நம்பி இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினது. அவர் யாதிகளை சுகமாக்கி இருதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஹீ கேம் ஆஸ் அ லேம்ப், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார், மரிக்கும்படியாக வந்திருக்கிறார். காபிரியேல் தூதன் அங்க அவளுக்கு என்ன சொல்லுகிறார், மரியாளுக்கு நீ ஒரு குமாரனை பெறுவாயிருக்கு, இயேசு என்று பெயரிட வேண்டும், தாவீதின் ராஜ்யத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. கிங்கை பற்றி தான் சொல்றாரு. பீலேயாம் என்ன சொல்லுகிறான், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அவர் யூதா அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 49:10 என்ன சொல்ற, சமாதான கர்த்தர் வந்து ஆளுகை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதனால இந்த ஸ்கிரிப்சர் எல்லாம் அவங்க படிச்சுக்கிட்டு அவர் வந்து மேசியா உலகத்துக்கு வருவார் என்றால் அவர் எருசலேமே தலைநகரமா வைத்து இந்த ஆளுகை செய்யும் பொழுது நம்ம எல்லாம் உலகத்தை ஆளுகை செய்வோம் என்று யூதர்கள் நம்பி இருந்தாங்க. அவங்க மைண்ட் செட் அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் கூட மேசியா வந்து மரிப்பார் என்ற நினைப்பே அவங்கள்ட்ட இல்லை. அவங்க எல்லாருமே அவர் தாவீதின் குமாரனாக வருவதை விசுவாசித்தார்கள். ஆனால் அவர் சன் ஆஃப் மேன் என்ற அந்த குமாரனாக அவர் வருகிறார் என்பதை அவங்களால புரிய முடியவில்லை. ஆனால் யோவான் சானகன் என்ன சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. யோவான் 1:29 அவ்விதமாக நான் வாசிக்கிறோம். அவன் அவர் ராஜாவாக வருவார் என்று அவன் சொல்லல, அவன் ஆவியில சொல்லுகிறான், Behold the Lamb that taketh away the sin of the world. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நீங்க ஆடு மாடுகளை பலி செலுத்தி கொண்டு வருகிறீங்க, இவருடைய பலி வரும் பொழுது இனிமே பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கதான் அவன் ப்ராபசி உரைக்கிறான். ஆனாலும் அவன் ப்ராபசி சொன்னாலும் அவனுடைய மைண்ட் செட் சரி கிடையாது. அவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, அவர் வந்து ராஜாவாக வருவார்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். இப்பொழுது சர்ச்சாலையில இருக்கிறான், ரெண்டு பேரை அனுப்பி ஆண்டவர்கிட்ட போய் கேட்க சொல்றான், வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கணுமாங்க. மத்தேயு 11:1 அவனுக்கு என்னன்னா, அவர் ராஜாவா வரலையே, இவன் என்ன சொன்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னான். ஆனா அதை எப்படி சொல்றான்னா, அவன் அறியாமலே ப்ராபசியா சொல்றானே ஒழிய அவன் மைண்ட்ல அது இருக்கான்னு தெரியல. அதனால அவர் ராஜாவாக வருவாருன்னா அவனும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். மற்ற யூதர்களை போல அவனும் எதிர்பார்த்தான். இவர் அற்புத அடையாளங்களை சேர்ந்துக்கிட்டு ஏழைகளோடு சேர்ந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்காரு. இவர் யாரோத கீழே தள்ளி ரோம அரசாங்கத்தை அப்புறப்படுத்தி இவர் சிங்காசனத்துல வருவார்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான், அவர் வரல. அதனால வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்து விட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், என்னிடத்தில் இடர்கள் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். இவன் இடறிட்டான், அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரல. யூதர்களுக்கு மேசியா வந்து மரிப்பார் என்ற வெளிப்பாடு வரவே இல்லை. அந்த கானானிய ஸ்திரீ கூட என்ன சொல்லுகிறாள், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவளை எட்டியே பார்க்கல, ஏன்னா அவ தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறார். மத்தேயு 15:22.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றால் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள்.
இதோ என்னுடைய மகள் பிசாசினாலே வேதனைப்படுகிறாள், அவளுக்கு இறங்கணும், தாவீதின் குமாரனேன்னு சொல்லும் பொழுது அவள் எட்டியே பார்க்கல. பிறகு ஆண்டவரேன்னு சொன்ன பிறகுதான் அவர் எட்டி பார்க்கிறார். பாருங்க, அவர் தாவீதின் குமாரனா அந்த நேரத்தில் வரல, அந்த நேரத்தில் எப்படி வந்திருக்கிறார், சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கார், லேம்பா வந்திருக்கிறார், அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கார். ஏசா 53 எழுதியிருக்கு. அவங்க அதை படித்தாலும் அண்டர்ஸ்டாண்டு வரல. அதே போல சாபனத்து மக்கள் எத்தனை முறை வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே செய்யாது. அவங்க டிபிஎம் பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை எந்த பாஸ்டராக இருக்கட்டும், உலகத்தில் எந்த பாஸ்டராக இருக்கட்டும், ஒருத்தருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே வராது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா புரியணுங்கிறதுக்காக தான், நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அந்த மாதிரி ஹார்ட்ஸாக பேசலைன்னா நீங்கள் வஞ்சிக்கப்படுவீங்க. அதனால் அவங்கள நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. எம்மா ஒரு சீசர்கள் என்ன சொல்கிறாங்க, சோகத்தோடு போகிறாங்க. ஏன் சோகத்தோடு போகிறாங்க, அவர் வந்து ராஜாவா வருவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சோம். ஆனால் நம்முடைய வேதப்பாடரும் பரிசெயரும் பிரதான ஆசிரியர்களும் அவருடைய சிலுவையில் அரைஞ்சி போயிட்டாங்க, அவர் மறித்து இன்னைக்கு 3 ஆயிட்டுன்னு சோகத்தோடு சொல்கிறாங்க. லூக்கா 24:19 வாசிக்கிறோம். அதனால் அவங்க எல்லோருடைய எதிர்பார்ப்பு, சீசருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர் ராஜாவாக வருவார். உயிர்த்தெழுந்த பிறவும் கேட்குறாங்க, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர், இப்பமா நீர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறீர், இப்பமா நீர் கிங்காக மாறப் போகிறீர். அநேக முறை அவரை ராஜாவாக்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். 5:2 ஆசீர்வித்த உடனே அவரை கொண்டு போய் இன்னைக்கே ராஜாவாக்கிறோன்னு நினைச்சாங்க. ஆனால் அவரும் மறைஞ்சிட்டாரு. அவருக்கு என்ன தெரியுது, அவர் நான் சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறேன், ஆனால் இவங்களும் சன் ஆஃப் டேவிட்டை எதிர்பார்க்கிறாங்க, அதுக்கு இன்னும் காலம் வரல. பாருங்க, அவர் என்ன காலத்தில் வாழுகிறோம், அவருடைய பொசிஷன் என்ன, அவருடைய ஊழியம் என்ன, அவரை குறித்து என்ன இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இருந்தது, ஆனால் ஒருத்தருக்கு கூட அந்த வெளிப்பாடு இல்லை. அவருடைய சீசர்களுக்கு கூட அந்த வெளிப்பாடு இல்லை, யாருக்கும் வெளிப்பாடு இல்லை. உயிர்த்தெழுந்த பிறகும் பரிசுத்தாவியை பெறுவதற்கு முன்னதாக அவனுக்கு அந்த வெளிப்பாடு வரல. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் உங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்போ நீங்கள் செய்கிறது, நீங்கள் காத்திருங்க, எருசலேமில் காத்திருந்து பரிசுத்தாவியை பெறுங்க. நீங்கள் அப்பொழுது பலனடைந்து யூதாயிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பிறந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆமேன், ஆமேன். அல்ல, இப்போ டைம் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டிய நேரம் கிடையாது. ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதுக்கு அதுக்கு 7 காலங்கள்லாம் இருக்குது. இப்பொழுது நான் சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறேன், நான் லேம்பா வந்திருக்கிறேன் அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கும் புரியல. பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு அது புரிந்தது. பரிசுத்தாவியை பெற்ற பின்பு 7 காலங்கள் தோன்றினது. அவர் சன் ஆஃப் காடாக இருக்கிறார். எபேசஸ் மின்ன பெர்கம தியத்தீரா சரதை பெலதல்பியா லவதிக்க பவுல் மார்டின் இரேனியஸ் கொலம்போ லூத்தர் வெஸ்லி பிரதர் பென்கம் இதை மாதிரி 7 காலங்கள், 7 நட்சத்திரங்கள், 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஆமீன். அப்பொழுது அவர் என்ன வேலை செய்கிறார் என்றால், பிரீஸ்ட்ஹூட் ஆசாரியராக இருக்கிறார். 7 காலங்களாக அவர் ஆசாரியராக இருக்கிறார், தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், சன் ஆஃப் காடாக இருக்கிறார். அதன் பின்பு அவர் வந்து 1000 உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். யார் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காட்டாலும் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. மெஜாரிட்டி பிலீவ் பண்ணல, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையை ஸ்டாப் பண்ண முடியாது, அதை அவமாக்க முடியாது. ஹல்லேலூயா. எழுதியிருந்தா கண்டிப்பாக நடக்கும். அதனால் சன் ஆப் அவர் காட் அது மூலியம் முடிந்து விட்டது. இப்பொழுது என்ன சென்றால் அவர் சன் ஆப் டேவிட்டா வரப்போறார். இந்த சன் ஆப் காடுக்கும் சன் ஆப் டேவிட்டுக்கு மத்தியில் என்ன ப்ராமிஸ் சொல்லப்பட்டுக்கண்டா, மனுஷகுமாரன் மறுபடியும் வெளிப்படுவார். அல்லா லேம்பா இருக்கிறார். 7 காலங்களில் லேம்பா இருக்கிறார். அவர் வந்து அவர் லயனா வருவார். எப்பொழுது 1000 அரசாட்சி செய்யும் பொழுது அவர் லயன் கிங்கா இருக்கிறார். அந்த லேம்புக்கும் லயனுக்கும் மத்தியில் ஈகிள் வருகிறது. இப்ப நம்ம ஈகிள் ஏஜ்ல இருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய ஊழியம் மறுபடியும் வருகிறது. லூக்கா 17:30 என்ன வாசிக்கிறோம்? உலகமானது சோதோமின் நிலைமை அடையும் பொழுது, எல்ஜிபிடி, ஆணை ஆண் விவாகம் செய்வது, பெண்ணை பெண் விவாகம் செய்வது, இதுதான் எல்ஜிபிடி சமுதாயம் உருவாகிருக்குது. சர்ச்சிலேயே மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, கிறிஸ்தவ சபையிலே ஆணை ஆணை மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் அப்படி வர்றாங்க. எப்படி ஒரு மேரேஜ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது போல ஆணுக்கும் ஆணுக்கும் நடக்கிற மேரேஜ் அதுக்கும் அதே மாதிரி நடக்கு. இதுதான் சோதோமின் நாட்கள். சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலே நடக்கும். இப்பொழுது மனுஷகுமாரன் வெளிப்பாடு வந்திருக்கு, ஈகிளாக வந்திருக்கிறார். இதோ சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அவர் தம்முடைய பிதாவின் சிங்காசனத்தை விட்டு தன்னுடைய ஓன் த்ரோனுக்கு போக வேண்டும். 1000 வருஷத்தில் அவர் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு வருகிறார். 7 சபை காலங்களாக அவர் பரிந்து பேசினார். இப்பொழுது இன் பிட்வீன் த சன் ஆஃப் காட் அண்ட் சன் ஆஃப் டேவிட்க்கு மத்தியில் அது ஒரு ஒரு பீரியட் இருக்கிறது. அந்த பீரியட்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த பீரியட்ல அவர் இறங்கி வந்து முத்திரைகளை அங்கே திறக்கிறார். ஹல்லேலூயா. 7 seal வருகிறது. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஐ மீன் ஓபனிங் ஆஃப் த 7 seal. மிஸ்ட்ரீஸ் இஸ் ரிவீல்டு. இப்பொழுது ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்யறாரு? இன்னும் தன்னுடைய சொந்த சிங்காசனத்துக்கு போகல, இப்பொழுது இறங்கி வந்து நம்மத்திலே இருக்கிறார். என்ன செய்கிறார்? காலிங் இஸ் சீப். அவர் தம்முடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். காலிங் அண்ட் சீலிங். அவர்களை பசுத்தாவினாலே முத்திரைப்படுகிறார். 7 இடிகள் தங்கினா இந்த ஆத்து மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கு. இந்த வெளிப்பாட்டினாலதான் வர்றாங்க. இங்க ஒருத்தர் வந்து இன்னொரு சபையிலிருந்து இங்க வருவார்கள் என்றால் அவங்க பார்ட் வேர்ட்ல இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வர்றாங்க. இந்த சபையிலிருந்து ஒருத்தர் வேற ஒரு சபைக்கு போறாங்கன்னா அவங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுல இருந்து அவங்க வந்து பார்ட் வேர்டுக்கு போறாங்க. டீப் ப்ரொமோஷன். இங்க வந்தா டபுள் ப்ரொமோஷன். அங்க வேற சபைக்கு போனா டீப் ப்ரொமோஷன். வேற சபைக்கு போகலாமா? போகலாம். வேற சபையில இங்க வரலாமா? வரலாம். அங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நேசிக்கிறவங்க இங்க வருவாங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வேண்டாம், நாங்க வந்து லோ கிரேட் பிலீவர் தான் அப்படின்னா பார்ட் வேர்டுக்கு போவாங்க. டீப் ப்ரொமோஷன். 10th எட்டாப்புக்கு போறாங்க. நம்ம என்ன செய்ய முடிய போகுது? படிப்பு வரல, மண்டா இருக்கிறாங்க, மூளையில மண்டையில ஒன்றும் ஏறலை. ஏறிச்சுன்னா அவங்க போக மாட்டாங்களே. அதுதான் நம்ம நினைக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால பாருங்க, அவர் தன் ஜென்டல் பிதாவின் சிங்காசத்துல இருந்து இன்டர்செஷன் ஊழியத்துல இருந்து பரிந்து பேசுற ஊழியத்துல இருந்து இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துறார். 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அல்லேலூயா. 50 இயர்ஸா 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கும் பொழுது கேதர் த பிரைட். நமக்கு என்ன ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அது நடந்து கொண்டு இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. அது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ப்ரோபசியா சொன்னார். இப்பொழுது ப்ரோபசி வந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமீன். 7 சபை காலங்கள் முடியாத பட்சத்திலே அவர் இறங்கி வர முடியாது. இது குறைவான செய்தி இருப்பதனாலே இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக பரிந்து பேசினார். இப்பொழுது அந்த இன்டர்செஷன் ஊழியத்தை விட்டுட்டு ஆசாரிய ஊழியத்தை விட்டு விட்டு இப்பொழுது சன் ஆஃப் மேனா வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமீன். இருக்கிறவர் இருந்தவர், வருகிறவர் சன் ஆஃப் டேவிட். அதுக்கு மத்தியில வந்து இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஆமீன். அவர் பிரீஸ்டா இருந்தார். முதலாவது சன் ஆஃப் மேனா இருந்தார், லேம்பா இருந்தார். சன் ஆஃப் மேன், பின்பு என்ன சன் ஆஃப் காட், அதன் பின்பு சன் ஆஃப் டேவிட். அது இன்னும் வர வேண்டியது இருக்குது. அதுக்கு மத்தியில இத இன் பிட்வீன் டைம் பிட்வீன் த பிரீஸ்ட்ஹூட் அண்ட் த கிங்ஷிப் காட் ரிவீல் ஹிம்செல்ஃப் இன் த சன் ஆஃப் மேன். இப்பொழுது மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆமீன். இது நம்ம எபேசுமின்னா இந்த 4 சபை காலங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது இங்க சீடு இருக்கிறது. அதாவது அங்க சீடு இருக்கிறது. அந்த சீடு என்ன செய்யணும்னா தியத்தீரா சபையின் காலத்துல மண்ணுக்குள்ள போகுது. அதன் பின்பு என்ன தண்டு வருகிறது. 2 இலை வந்து தண்டு வருகிறது. பின்பு கதிர் வருகிறது. தண்டு தான் லுத்தர். அதன் பின்பு கதிர் வருவது தான் வெஸ்லி. அதன் பின்பு என்ன ஏற்படுது? உமி வருது, பதர் வருது, அதுக்குள்ள கிரைன் வருது. அந்த உமி தான் பெந்தகோஸ். இப்பொழுது கிரைன் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல என்ன வித்து இருந்ததோ அதுதான் மேலே வருது. அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு வந்து பெந்தகோஸை குறிக்கிறது. அதன் பின்பு யோசேப்பு. யோசேப்பு எகித்துல மறிக்கிறான். அதன் பின்பு என்ன செய்யறது என்றால் இந்த ஜோசுவாவின் புத்தகம் வருது, புக் ஆஃப் ரிடெம்ப்ஷன் வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம மறுபடியும் வித்தா வந்திருக்கிறோம். அப்போ கீழே என்ன விதை போட்டோமோ அது இப்ப வந்திருக்கு. ஆனா இது என்ன, வித்து எப்பொழுது தரையில விழுகிறது? தேத்திரா சபையின் காலத்திலே பசுத்தவான்கள் கொலை செய்யப்பட்டார்கள். வித்து தரையில விழுந்து மறுபடியும் அது முளைச்சி வந்து இப்பொழுது அந்த கீழே போட்ட வித்து இன்னைக்கு மேல வந்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம கிரைன் ஏஜ்ல இருக்கிறோம். ஆமென். சோபனத்தின் காலம் முடிந்து விட்டது. செவன் சர்ச்சஸ் ஏஜஸ் ஆர் ரன் அவுட். He is revealed as Son of Man before the change of body. உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுவதற்கு முன்னதாக அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் அவர் Son of Man ஊழியம் வந்திருக்கிறது. ஆமென். அல்ல, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தர் ஒன் காட குறிக்கிறது. டிரினிட்டியை குறிக்கல. Son of Man, Son of God, Son of David. ஒன் காட குறிக்கிறது. டெர்னிட்டி அது குறிக்கவில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் 10:6 என்ன வாசிக்கிறோம்? இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சொன்னபடி உரைக்கப்பட்டபடிய 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஆமீன். ஒன் மேன் மினிஸ்ட்ரி அங்க வந்திருக்கு. ஒரு மனுஷனுடைய ஊழியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலியேசர் என்ற ஒரு மனுஷன்தான் அங்கே போய் மணவாட்டியை கொண்டு வருகிறார். அந்த எலியேசருடைய ஊழியம் அங்கே வந்திருக்கிறது. எலஜா ஒரு மனுஷன், யோவான் சானகன் ஒரு மனுஷன். யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவின் வரைக்கு முன்னோடியாக இருந்தான். அவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினான். அல்ல, ஒன் மேன் ஸ்கிரிப்சர் வந்து நிறைவேறி விட்டது. அது வந்து ஹிஸ்டரியாக மாறிவிட்டது. வார்த்தை சொன்னார், 1120 செய்தியை பிரசங்கம் பண்ணினார், அற்புத அடையாளங்களை செய்தார். உலகத்திலேயே பிரதர் பிரனாமை போல விண்டிகேட்டட் ப்ராஃபிட் யாருமே கிடையாது. எந்த ஊழியக்காலும் 2000 தோன்றவில்லை. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் தரிசனங்களாலும் உறுதிப்பட. அதை போல எந்த ஒரு ஒரு ஊழியக்காலுக்கும் அவ்வளவு விண்டிகேஷன் வரல. தேவன் அவருடைய ஊழியத்தை அதிகமாக உறுதிப்படுத்தினார். அதனால நீங்க தைரியமா சொல்லலாம், யார்கிட்டையும் தைரியமா சொல்லலாம், தீர்க்க தரிசியை பற்றி சொல்லலாம். அந்த தீர்க்க தரிசியை போல யாரையுமே ஆண்டவர் உறுதிப்படுத்தல. உங்க பாஸ்டரா இருக்கட்டும் அல்லது வேற எந்த பாஸ்டரா இருக்கட்டும், அந்த அந்த தேவனுடைய மனுஷனை உறுதிப்படுத்தின மாதிரி யாரையும் உறுதிப்படுத்தல. நீங்க அவருக்கு விரோதமா பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. அது பாவத்தோட பாவத்தை கூட்டுற மாதிரி இருக்கும். அந்த 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 ஊழியக்காரரை தேவன் அவ்வளவு மகிமைப்படுத்திருக்கிறார். அவரை குறித்து பைபிளில் எழுதியிருக்குது. 7 தூதன், எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனம் நிறைவேறி விட்டதா? நிறைவேறி விட்டது. ஆமீன். இப்பொழுது என்ன ஊழியம் வந்திருக்கிறது? 7 தண்டர் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 7 தண்டர் மினிஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. 7 இடிமுழக்க சத்தத்தின் நாட்களிலே இருக்கிறீர்கள். Church is built upon the revelation of who is the Son of Man. மனுஷகுமாரன் யார் என்று சொல்லுகிறார்கள். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துவின் சொல்லும் பொழுது அந்த வெளிப்பாட்டின் மேல், மனுஷகுமாரன் யார் என்ற வெளிப்பாட்டின் மேல் தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். ஆமென். இப்பொழுது உலகம் சோதோம் குமாரவின் நிலைமை அடைந்திருக்கிறது. அங்கே ப்ராஃபிட் மினிஸ்ட்ரி நிறைவேறிவிட்டது. ஒரு காலத்தில் அது ப்ராபசியா இருந்துச்சு. எலியா தீர்க்க தரிசியை அனுப்புவேன் என்று சொன்னார். அது ப்ராபசியா இருந்தது. 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். அது ப்ராபசியா இருந்தது. இப்ப ப்ராபசி பிகம் ஹிஸ்டரி. வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட்? மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் ஸ்கிரிப்சர். ஹல்லேலூயா. ப்ராபசி பிகம் ஹிஸ்டரி. அது ஹிஸ்டரியா மாறிட்டு இப்போ என்ன ப்ராபசி நிறைவேறி கொண்டிருக்கிறது? கர்த்தர் கடைசியில ஒரு சூப்பர் சர்ச்சை கொண்டு வருவார். ஆமென். ஒரு சூப்பர் ரேஸ கொண்டு வருவார். கரைதரை இல்லாத ஒரு மணவாட்டி அவர் கொண்டு வருவார். ரெஸ்டோரேஷன் ஆஃப் த பிரைட்ரி, அந்த மணவாட்டி மரம் திருப்பி அழிக்கப்படும். ஒரு பீப்புள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு ஜனங்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். பீப்புள் கேட்ச் த ரெவலேஷன், அந்த வெளிப்பாட்டை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அந்த இது இப்பொழுது நிறைவேறிட்டு. இப்ப நீங்க என்ன இருக்கீங்க? ஆண்டவர் ஒரு சபையை ஆண்டவர் வந்து பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது கர்த்தர் வந்து ஒரு சபையை ஆயத்தம் பண்ண அவனுக்கு ஏழு இடி முழக்க ரகசியங்கள். What are the revelation contained in the seven seal book? அந்த ஏழு முத்திரைக்குள் அடங்கியிருந்த எல்லா ரகசியங்களும் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரகசியங்கள் அவளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவான விசுவாசத்தை தருகிறது. இப்போ இது பிரசன்ட் டைம், இந்த ப்ரோபசி இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சர்ச்சேஜஸ்ல சபை காலத்துல அவர் வந்து பரிந்து பேசுகிறார். சீல்ஸ் வந்து ரெடெம்ஷனா இருக்கிறது. ஆமீன். லூக்கா 21:27-28 என்ன வாசிக்கிறோம் என்றால், நம்முடைய சரீர மீட்புக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் மேகத்துல அங்க வருகிறார். 27-28 வாசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
நிமிந்து பார்த்து உழைத்தார். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்துல இறங்கி வருவார். பாத்தீங்களா? இதுதான் அந்த செவன் சீல். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களுடைய மீட்பு, உங்களுடைய சரீர மீட்பு சமீபமா இருக்கிறது. சோல் மீட்கப்பட்டு விட்டது. சரீர மீட்புக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஆமீன். கர்த்தர் ரெண்டு காரியத்தை உறுதிப்படுத்திருக்கார். ஏழு சபை காலத்தையும் உறுதிப்படுத்திருக்கிறார். ஏழாம் முத்திரையும் உறுதிப்படுத்திருக்கிறார். இந்த ஏழு சபை காலங்களை பிரதப்பன பேசிட்டு இருக்கிறார். போர்டில் இதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறார். 400 பேர் அந்த பைபிள் ஸ்டடியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னால் செவரில் இதை ஃபிளிக்கரிங் லைட்ஸ் வந்து இவர் எப்படி வரைஞ்சாரோ அதே மாதிரி அது வந்து பிளாக்கு அங்கே பிரைட்னஸ் அங்கே வரைஞ்சிருக்கு. ஃபிளிக்கரிங் லைட்ஸ் வந்து எப்படி நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன்ல பாக்குறோமோ அதே மாதிரி அங்க வரைஞ்சிருக்கு. 400 பேர் அதை பாக்குறாங்க. ஆண்டவர் வந்து ஏழு சபை காலங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு பிறகு ஏழாம் முத்திரையை உறுதிப்படுத்துகிறார். அவர் அங்க மேகத்துல இறங்கி வருகிறார். 27 மைல் உயரத்துல 30 மைல் கொண்ட சுற்றளவு கொண்ட அந்த வெண்மேகம் அங்க காணப்படுகிற லைஃப் மேகசின்ல அது பிரிண்ட் ஆயிருக்குது. ஏழாம் முத்திரையும் ஏழு சபை காலங்களும் தேவனால ரொம்ப உறுதியாக்கப்பட்டிருக்கு. ஏழாம் உத்தரை திறக்கல, நீ வந்து கைவிடப்படுவா. கண்டிப்பா நீ கைவிடப்படுவா. நீங்களும் உங்க பாஸ்டரும் அந்த சபையாரும் கைவிடப்படுவீங்க. ஆண்டவர் இவ்வளவு உறுதிப்படுத்தி இருக்கிறார். உலகமே காணத்தக்கதாக உறுதிப்படுத்திருக்கார். லைஃப் மேகசின்ல உலகமெல்லாம் போய்விட்டது. கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த செவன் சீல் த்ரீ புல்ஸ் ஆண்டவர் என்ன செய்றார் என்றால், மணவாட்டியை அவர் வந்து சேர்த்து கொள்ள வருகிறார். முதலாவது என்ன சொன்னால், மணவாட்டியை ரெடீம் பண்ணும்படி வந்தார். அவருடைய கமிங் வந்து 3 கமிங்ஸ் ஆயிருக்கிறது. பிரதர் சொல்லுகிறார், 3 கமிங்ஸ் ஆயிருக்கிறது. முதலாவது வந்து ஜீசஸ் கம்ஸ் 3 டைம்ஸ் என்று பிரதர் சொல்லுகிறார். டு ரெடீம் இஸ் பிரைட், தம்முடைய மணவாட்டியை மீட்கும்படியாக, கிரயத்தை செலுத்தும்படியாக, 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் சன் ஆஃப் மேனா வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ரெண்டாவது டு டேக் ஹிஸ் பிரைட், தம்முடைய மணவாட்டியை எடுத்துக்கொள்ள முடியாது. அதுதான் இதுதான் செகண்ட் கமிங். அவர் மேகத்தில் வந்திருக்கிறார். அது எப்படி இருக்கிறது? சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரணாம் மூலமாக சவுட் உலகம் எங்கிலும் போனது. இப்பொழுது வாய்ஸ் மணவாட்டியின் சத்தம் உலகம் எங்கிலும் போகிறது. பின்பு ட்ரம்ப் ஏழாம் எக்காலம் ஊதும் பொழுது நம்ம எல்லாரும் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. முதலாவது டு ரெடீம் ஹிஸ் பிரைட், ரெண்டாவது டு டேக் ஹிஸ் பிரைட், மூணாவது டு ரெயின் வித் திஸ் பிரைட், தம்முடைய மனவாட்டியோடு வந்து உலகத்தை ஆளுகை செய்கிறார். அதான் சன் ஆஃப் மேன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் டேவிட். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவமாகிய சர்வ மல்லமுனை தேவன், லேம்ப், லயன், ஈகிள். அதன்று அவர் வந்து என்ன சென்றால், பிரீஸ்ட், ஜட்ஜ், கிங். இப்படி வந்து அவர் கடவுள் எல்லாம் ஒன் காடு, எல்லாம் ஜீசஸ் தான் குறிக்குது. மூணு நபர்களை சொல்லல, எல்லாமே ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. செவன் ஃபீஸ் இருக்கிறது. நேரம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. லேபியராகம 23 செவன் ஃபீஸ் வாசிக்கிறோம். அந்த செவன் ஃபீஸ்ல எல்லாம் சத்தியமா அடங்கியிருக்குது. முதலாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பது, இயேசு கிறிஸ்து 2000 முன்னதாக நமக்காக அடிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 ஆசரிக்கிறாங்க. நம்ம 7 சபை காலங்களாக தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தை மனுஷங்க கேட்கிறாங்க, அதான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அவங்க அதுக்கு பிறகு 8 ஒரு கதிர்கட்டை அசைபாட வேண்டும், இயேசு மரித்தோரின் முதற்பலன் ஆனார். அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகாஸ் வருகிறது. 7 ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகாஸ் பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. அதுல இருந்து அதுக்கு பிறகு எக்கால பண்டிகைன்னு வருது. எக்காலத்தை ஊதும் பொழுது இந்த எக்காலங்கள் என்ன, முதல் 6 வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்துல கூட்டி சேர்த்திருக்கிறது. நம்ம வந்து செவன் சீல் மெசேஜ் நம்மளை வார்த்தையில கூட்டி சேர்த்திருக்கிறது. அதன் பின்பு பாவ நிவிருத்தி பண்டிகை, அந்த 146,000 பேர் மீட்கப்படுவாங்க. அதன் பின்பு கூடார பண்டிகை மிலினியம். செவன் ஃபீஸ்ட்ல எல்லாமே 2000 எல்லாம் ப்ரோக்ராம் இருக்குது. மனுஷங்க நிறைய ப்ரோக்ராம் போட்டோம், ஆளுக செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க, இதை செய்கிறாங்க, எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது. நம்ம என்ன செய்யறது, அந்த மனுஷங்களுடைய ஆட்சியில் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம கடந்து பாடாகப்படுறோம். நம்ம காட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கோம். ஹல்லேலூயா, அது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற போகுது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. லேவியராகம் 23:23 எக்கால பண்டிகையை குறித்து சொல்லுகிறார். 23 வாசிக்கலாம்.
இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7 முதலாம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக, அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த வேண்டும் என்று சொல் என்றார்.
இதோ கர்த்தர் சொல்லுகிறார், வந்து 7 அங்க வந்து 1 எக்கால பண்டிகை, எக்காலத்தை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வர வேண்டும். எதற்காக? பாவ நிவிருத்தி பண்டிகைக்காக வர வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த 7 உங்களுக்கு பாவ,
இதோ 7 பாவ நிவிருத்தி பண்டிகை. அங்க லேவியராகமையும் 23 சொல்லி இருக்குது. பாவ நிவிருத்தி பண்றது லேவியராகம் 16 சொல்லி இருக்கிறது. ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து இதை ஜனங்களுக்காக அடிக்க வேண்டும், ஆறும் தனக்காக ஒரு காளையை அடிக்க வேண்டும். பின்பு அங்கே 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து அதுக்கு வந்து சீட்டு போகணும், ஒன்று வந்து பலியாடு, இன்னொன்று போக்காடு. இதெல்லாம் அந்த விவரத்தெல்லாம் லேவியராகம் 16 வாசிக்கிறோம். அந்த பாவ நிவிருத்தி பண்டிகை அது, ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட். அந்த ஃபீஸ் ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு எல்லாரும் வரணும். எக்காலத்தை ஊதும் பொழுது அவங்க எல்லாம் கூடி வர்றாங்க. 1 எக்காலம் ஊதுது, 10 பாப நிவிர்த்தி பண்டிகை. இடையில எத்தனை நாள் இருக்கு? 9 இருக்கு. அந்த 9 தான் நீங்க இருக்கிறோம், நம்ம இருக்கிறது 9. வேலை இடி முழக்கங்கள் என்ன சொல்லுது? நீ அந்த 9 இருக்கிற அப்படின்னு சொல்லுது. இந்த நேரத்துக்குரிய வெளிப்பாடு என்ன? நான் அந்த 9 இருக்கும். எக்காலங்கள் ஊதுனது, இதை 5 எக்காலம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 6 எக்காலம் செகண்ட் வேர்ல்டு வார். இந்த வார் என்ன செஞ்சிருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் சொந்த தேசத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கு. எக்கால பண்டிகை, 7 வந்து அந்த 2 வந்து தங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது அப்பொழுது அவர்கள் 146,000 மீட்கப்படுவாங்க. அதுதான் பாவ நிவிருத்தி பண்டிகை. இன்னைக்கு அதுக்கு மத்தியில் இருக்கிறோம். அவங்க 144,000 பேர் எங்கள் எக்கால சத்தத்தை கேட்டு தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாவ நிவிருத்தி பண்டிகை இன்னும் வரல. அந்த பாவ நிவிருத்தி பண்டிகை அன்றைக்கு அவங்களுடைய பேர் அழைக்கப்படும், அவர்கள் முத்தரிக்கப்படுவார்கள், இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு வரும். அது இன்னும் வரல. அவங்க தேசத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் வெளிப்பாடு வரல. நமக்கு என்ன, நம்ம வந்து இந்த 2 பண்டிகைக்கு மத்தியில் 9 இருக்கு, இது மத்தியில் இன்னைக்கு ஜீவிக்கிறோம். இப்பொழுது 7 தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. செவன் தண்டர் மெசேஜ் இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது வெளிப்பாடுகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளுக்கு முடிவு உண்டா? முடிவு வரும். ராப்சர் வரும் பொழுது முடிவு வரும். அது வரைக்கும் ஆண்டவர் மெசேஜ் கொடுப்பார். எனக்கு எப்படி மெசேஜ் தருவார்? அவர் தருவார், கண்டிப்பாக தருவார். அவருடைய ஸ்டோர் ஹவுஸில் நிறைய இருக்கு. அதனால அந்த பண்டக சாலையில இருந்து அவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவார். ராப்சர் வரைக்கும் வெளிப்படுத்துவார். 9 நம்ம இருக்கிறோம். அப்பொழுது மேலே எடுத்துக்கொள்ளப்படாத பட்சத்தில், மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அவங்களுக்கு பாப நிவிருத்தி பண்டிகை வராது. அதனால நம்ம எங்க இருக்கிறோம், இந்த 9 days இருக்கிறோம். இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் வருகிறது, நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைகிறோம். இன்னும் என்ன சொல்ல, யார் யாரு சேரணுமோ வந்து சேர்றாங்க. இதெல்லாம் அந்த 9 days இருக்குது. அவங்களுக்கு பாவ நிவர்த்தி பண்டிகை வரணும்னா நம்ம மேல எடுத்துக்கொள்ளப்படணும். பின்பு ரெண்டு கூட்டத்தாரு சேர்ந்து கூடார பண்டிகைக்கு வருகிறோம். கூடார பண்டிகை வந்து அதுதான் 1000 வருஷ அரசாட்சி. எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இதெல்லாம். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்க மனசுல அப்படியே பதிஞ்சுக்கிடணும். இதுதான் 7 Thunder மெசேஜ். தேட்புல் நம்ம 3rd எழுப்புல வந்திருக்கிறோம். நம்ம கமிங் வந்து 3 stages ஆயிருக்குது. சவுட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. 3rd எழுப்பு எனது முதலாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, 2nd ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன், 3rd பிரீச்சிங் டு த லாஸ்ட் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். வெளிப்படுதல் 7:1 வாசிக்கலாம்.
இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமி 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
சரி, பின்பு வேறொரு தூதர் என்ன ஜெனரல், 4 தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடி பூமியின் 4 காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். இதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். 1918 நவம்பர் மாதம் 11th 11:00 அந்த யுத்தம் நின்று போய்விட்டது. வெளிப்படுத்தல் 7:1 அங்கேயே எழுதியிருக்கு, முன்னாலே எழுதியிருக்கு, 95 எழுதியிருக்கு. அது 1918 நிறைவேறுது. அப்பொழுது 1st என்ன செய்யறது என்றால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை குறிக்கிறது. அதன் பின்பு 2nd என்ன சொல்லுது, 2nd வாசிக்கலாம்.
ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துறது அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்கார நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான்.
பின்பு வேறொரு தூதன் சூரியன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளை உடைத்த வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியை சமுத்திரம் சேதப்படுத்த அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதர்களை நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காருடைய நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு சொன்னான். முத்திரை போட்டவருடைய தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்தருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்ட 144,000 பேர். பாருங்க 2nd என்ன சொல்லுதுன்னா சீலிங் அங்கே சொல்லிருக்கோம். 1,44,000 பேர் முத்திரை போடுறதை குறிக்கிறது. அப்பொழுது நீங்கள் பாருங்கள், முதலாம் உலக யுத்தம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு 1,44,000 முத்திரை போடப்படுறாங்க. இன்னும் அவங்க முத்திரை போடலை. நீங்கள் 1st 2nd மத்தியில் இருக்கிறீங்க. 1st 2nd மத்தியில் இப்பொழுது 7 இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. ஹல்லேலூயா. நம்ம மேலே போட்டால் அவங்களுக்கு முத்திரை போட முடியாது. நம்ம மேலே போனால் தான் அவங்க முத்திரை போடணும். ஆஸ்னத்தை டிஸ்மிஸ் பண்ணால் தான் யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியும். யோசேப்பு இன்னும் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. அவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு 144,000 பேர் சகோதரமார்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னா நம்ம மேலே போகணும். இது 1st 2nd மத்தியில் இருக்கிறோம். 2nd 146,000 முத்திரை போடுவதை குறிக்கிறது. 1st ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை குறிக்கிறது. நம்ம அதுக்கு மத்தியில் இருக்கிறோம். இப்பொழுது 7 இடிகள் சத்தங்களை முழங்குகிறது. நம்ம மேலே போன உடனே 2nd நிறைவேறும். கத்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. இப்பொழுது கடைசியாக ஒன்று சொல்லிட்டு முடிக்க போகிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. கிறிஸ்மஸ் டைமில் என்ன நடக்குது? இப்போ உலகமே கிறிஸ்மஸை எது நோக்கி இருக்கு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ங்கிறாங்க. அது மாஸ் கிறிஸ்து ப்ளஸ் மாஸ். அது மாஸ்னா பூசன் அர்த்தம். ரோமன் கத்தோலிக்க தான் பூசை செய்வாங்க. அதனால் அது ரோமன் கத்தோலிக்க டைம் தான் கிறிஸ்மஸ். உண்மையான ஆவிக்குரியவங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படி வருதுன்னு பாருங்கள். மந்தையில் அங்கே வந்து மரியாள் அங்கே இருக்கிறாள். மரியாளுக்கு காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படி என்று சொல்லுகிறார். 31-33 வரைக்கும் வாசிக்கலாம்.
கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார்.
சரி, இங்க என்ன வாசிக்கிறோம் என்றால் ஏஞ்சல் ஆஃப் காட் அங்க வருகிறார், மரியாளுக்கு அங்க தரிசனமாகிறார். மரியாளை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்வார், தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுக்கப்படும், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. எல்லாம் 5 வருஷத்துல முடிஞ்சு போவோம், அதுக்கு முடிவே கிடையாது. எட்டர்னல் கிங்டம், ஹல்லேலூயா. நீ பெறப்போகிற அந்த குழந்தை வந்து என்ன சொன்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு கிடையாது, அவர் தாவீதின் குமாரனாக உலகத்தை ஆளுகை செய்வார், சன் ஆஃப் டேவிட்டாக அவர் இருப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டது. இப்பொழுது புரோஃபசி அவளை குறித்து உரைக்கப்படுகிறது, அவள் மேல ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, நடக்க போற காரியத்தை அவளுக்கு சொல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், அங்கு வந்து அந்த மெசேஜ் அவள் கேட்கிறாள், அது நிறைவேற வேண்டும். இப்பொழுது அவர் வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கும் பொழுது அங்கே செப்பர்ட்ஸுக்கு கர்த்தருடைய தூதனானவர் தோன்றுகிறார். செப்பர்ட்ஸுக்கு தோன்றி என்ன சொல்லுகிறார், லூக்கா 2:10-12 வாசிக்கலாம்.
தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தீர்க்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும்
உண்டாகும். இப்பொழுது செப்பர்ட்ஸுக்கு அங்க மெசேஜ் வருகிறது. முதல்ல மரியாளுக்கு செய்தி வருது, ப்ராபசி வருகிறது, அதன் பின்பு இந்த ஷெப்பர்ட்ஸ் மேய்ப்பர்களுக்கு வருகிறது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணியலை சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று அங்கே வந்து அந்த செப்பர்ட்ஸுக்கு மெசேஜ் வருது. முதல்ல மரியாளுக்கு அங்கே மெசேஜ் வருது, கர்த்தருடைய ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இங்கே வந்து செப்பர்ட் மெசேஜ். அதனால் ஏஞ்சல் மெசேஜ் அங்கே செப்பர்ட் மெசேஜ் 2 மெசேஜ் அங்கே இருக்கிறது. ஏஞ்சல் ப்ராட் ஏ மெசேஜ் ஆஃப் ப்ரோஃபசி, த வெர்ஜின் கன்சீவ் அண்ட் பிரிங் ஃபோர்த் கிரைஸ்ட், கன்னியை கர்ப்பவதியாகி கிறிஸ்துவை அவள் கொண்டு வருவாள். இங்கே ஷெப்பர்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் அவங்க வருகிறது, மெசேஜ் ஆன் த மேசையா இஸ் ஆன் த ஏர்த் நவ், இப்பொழுது மேசியா பூமியில இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் செப்பர்ட்ஸ் மெசேஜ் ரெண்டுக்கு மத்தியில், ஏஞ்சல் மரியாளுக்கு கர்த்தருடைய தூதனார் சொல்லுகிறார், ஷெப்பர்டுக்கு கர்த்தருடைய தூதனார் சொல்லுகிறார், ரெண்டுக்கு மத்தியில என்ன நடக்கு, ரெண்டுக்கு மத்தியில மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள், கர்ப்பம் தரித்து அங்கே என்ன சென்றால் அங்கே 9 மந்த்ஸ் அங்கே ஆகிறது. அந்த 9 மந்த்ஸுக்கு இன்பிட்வீன் டைம் வந்து 9 மந்த்ஸ். ஏஞ்சல் மெசேஜ் மரியாளுக்கு வருகிறது, ஷெப்பர்டுக்கு அவர் பிறந்திருக்கிறான்னு வரும்பொழுது ரெண்டுக்கு மத்தியில் எத்தனை வருஷம், ஆண் குழந்தைனா 9 மாதத்தில் பிறக்குது, பெண் குழந்தைனா 9.5 மாதம் 10 மாதம் கூட ஆகலாம். அவள் ஆண் பிள்ளையை தான் பெற்றாள், அதனால் 9 மந்த்ஸ் அங்கே. 9 மந்த்ஸ் வந்து என்ன சென்றால் கிரைஸ்ட் இஸ் ஃபார்ம்ட் இன் த வூம் ஆஃப் மேரி, கிறிஸ்து வந்து மரியாளுடைய கர்ப்பத்திலே அங்கே உருவாகிறார். நீங்கள் இன்னைக்கு அந்த இன்னைக்கு வந்து என்ன சொன்னால் கிறிஸ்து மரியாளுடைய கர்ப்பத்திலே உருவார். இந்த ஏஞ்சல் மெசேஜ் அந்த ப்ராபசி அவள் மேலே நிறைவேறுகிறது. த வெர்ஜின் லீவ்ட் அவுட் த மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட் பீயிங் ஃபார்ம்டு இன் ஹர், கிறிஸ்து அவளுக்குள்ளே உருவாகியிருக்கிறார். அதன் பின்பு இந்த செப்பர்டு என்ன செய்கிறாங்க, பிறந்த உடனே செப்பர்டுக்கு மெசேஜ் வருது, இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி வருது, அவர் பிறந்திருக்கிறார், இப்பொழுது இங்கே தான் பூமியில் தான் இருக்கிறார். இந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்வாங்க, கர்த்தர் தங்களுக்கு சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அந்த அடையாளத்தை தேடி போகிறாங்க. முன்னணை என்றால் மாட்டு தொழுவம், அந்த முன்னணையிலே குழந்தையை கடத்தியிருக்கணும், கந்தை துணினாலே பொதிந்து அந்த அடையாளத்தை பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அவங்க எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மேசியா பிறந்திருக்கிறார், மேசியா இப்பொழுது பூமியிலே இருக்கிறார் என்று அந்த செப்பர்ட்ஸ் அங்கே சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். Why it had to be shepherd, அது ஏன் மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை பிரதர் பிரனாம் கொடுத்துருக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் வந்து இலிட்ரேட், படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவங்களுக்கு அந்த மெசேஜ் வருகிறது. எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, வேதபாரர் பரிசேய பிரதான ஆசாரியர்கள், வேத பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கடந்து இந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி வருகிறது. இந்த செய்தி என்ன சொன்னா உலகத்திலே கிரேட்டஸ்ட் மெசேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கு. கமிங் டு கிவ் தீஸ் காமன் ஹெர்ஸ்மென் த கிரேட்டஸ்ட் மெசேஜ் ஆஃப் ஆல் டைம். உலகத்திலேயே மிக பெரிய செய்தி, விசேஷித்த செய்தி என்னவென்றால், அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அது விசேஷித்த செய்தி, மேசியா உலகத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. The highest heavens hastening to honor earth most humble and unlearned. இதோ மிகப்பெரிய தேவன் வந்து இந்த மேய்ப்பர்களை சந்தித்து அவங்களுக்கு அந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே மிக முக்கியமான செய்தி அதுதான். வாட் வாஸ் த மெசேஜ், அந்த செய்தி என்ன? இதை வேணா சொல்லுகிறார், மெசையா இஸ் ஹியர் நவ், மேசியா இப்பொழுது இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார், ஹி பைபாஸ் ஆல் த ட்ரெயின்டு டு மேக் நோன் டு த ஹம்பிள் ஷெப்பர்ட்ஸ். அவர் எல்லா வேத பண்டிதர்கள் அதிகமா படித்தவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஏழையான இந்த தாழ்மையான மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி வந்தது. ஹல்லேலூயா. த மோஸ்ட் அன்லைக்லி பிளேஸ் ஃபார் சர்ச் அண்ட் ஹெவன்ஸ். அந்த இடம் எங்க, அந்த எங்க இருக்கு? இந்த மாட்டு துழுவத்திலே அவர் கடத்தப்பட்டிருக்கிறார். அது வந்து விரும்பப்படாத ஒரு இடம். த மோஸ்ட் அன்லைக்லி பிளேஸ் தட் எனி ஒன் வுட் எக்ஸ்பெக்ட் டு கம். எங்க அவர் பிறந்திருக்கிறார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள். இது வந்து கிரேட்டஸ்ட் மெசேஜ். ரொம்ப அன்குவாலிஃபைடு ஸ்பீக்கர்ஸ், அந்த செய்தியை சொல்றவங்க தான் அன்குவாலிஃபைடு ஸ்பீக்கர். அந்த மேய்ப்பர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. பாத்தீங்களா, இதுதான் கிரேட்டஸ்ட் மெசேஜ். த கிரேட்டஸ்ட் மெசேஜ் எவர் வாஸ், த மேசியா இஸ் நவ் ஹியர் ஆன் எர்த். மேசியா இப்பொழுது இங்கே இருக்கிறாருங்கிறது தான் உலகத்திலே பெரிய மெசேஜ். அதை வந்து ஆண்டவர் வந்து இந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் போய் சொல்றாங்க. அதே போல ஏஞ்சல் கர்த்தருடைய தூதனானவர் வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் ஏழாம் தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவர் மெசேஜ் கொடுத்தார். அவர் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார். இப்பொழுது நம்ம உலகத்தில் இருக்கிறோம். நீங்கள் தான் மேரி. நீங்கள் வந்து இப்பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. ஆமென். இது பெண்ணாம் போன பிறகு தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நம்ம பார்க்குறோம். அதை ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. கிறிஸ்து என்ன நமக்குள்ளே உருவாகியிருக்கா? வி ஆர் பிரெக்னட்டட் வித் த வேர்ட் ஆஃப் காட். 9 months டைமில் இருக்கிறோம். இப்போ பெண்ணாம் போனது வந்து ஏதோ என்ன, அவர் கர்த்தருடைய செய்தியை சொன்னார், அவர் போயிட்டார். 1965 இருந்து இப்பொழுது நம்ம 2021 வரைக்கும் இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள ஃபார்ம் ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது செப்பர்ட்ஸுக்கு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த அவர் பிறந்துட்டார். சகல ஜாதிகளையும் ஆள் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அதனால அந்த சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று வெளிப்படுத்தல் 12:5 எழுதியிருக்கவனமாக கிறிஸ்து இப்பொழுது பிறந்திருக்கிறார். இதுக்கு யாருக்கு வருது? ஷெப்பர்ட்ஸுக்கு வருது. அவங்க வந்து அன்குவாலிஃபைடு ஸ்பீக்கர், படிப்பறிவு இல்லாதவங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவர் வந்து அந்த மெசேஜை சொல்லியிருக்கிறார். இப்போ ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, தூதர்கள் சொன்னதான, தூதன் சொன்னதான வார்த்தையின்படி அந்த குழந்தைய தேடுறாங்க. எங்கே தேடுறாங்க? பெத்லேகேம். இல்லை, தாவீதின் ஊர் வந்து பெத்லேகேம். மீகா 5:2 சொல்லப்பட்டிருக்கு, தாவீதில் ஊரில் தான் கிறிஸ்து பிறப்பார். வாடிகனில் பிறக்க மாட்டார். வாடிகன் ஒரு கிரேட் சிட்டியாக இருக்கிறது, அங்கே பிறக்க மாட்டார். அவர் எங்கே பிறப்பார்? அவர் பெத்லேகேமில் தான் பிறப்பார். பெத்லேகேம் என்றால் த ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் பிரெட், தேவனுடைய அப்பத்தின் வீடாக இருக்கிறது. இதுதான் பெத்லேகேம். ஹல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாடிகனில் கிடையாது, அது சிஎஸ்ஐ கிடையாது, பேப்டிஸ்ட் மெத்தடிஸ்ட் கிடையாது. இயேசு கிறிஸ்து இங்க பிறந்திருக்கிறார், மாட்டு தொழுத்துல பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்தின் வீடு பெத்லகேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட் ஸ்பிரெட். ஹல்லேலூயா. அங்கே பிறந்த யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு அது சொல்லப்படுது. ஏஞ்சல் மெசேஜ் போயிட்டு, ஏஞ்சல் மெசேஜ் போன பிறகு இத கிரைசிஸ் ஃபார்ம்டு இன் த வூம்ப் ஆஃப் மேரி. மரியாளுடைய கற்பத்திலே கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிற செய்தி என்ன செய்தி? மேய்ப்பர்கள் வந்து அறிவிக்கிறார். அந்த செப்பர்ட்ஸ் அறிவிக்கிறாங்க. அந்த செப்பர்ட்ஸ் அறிவித்து எல்லாரும் அதை கேட்கிறாங்க. கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, ஆனா வந்து பார்த்தாங்களா என்று நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த தீவிரமாய் வந்து 16 வசந்த வாசிக்கலாம்.
தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணி,
இது அந்த செய்தி எல்லாத்துக்கும் பிரசித்தம் பண்றாங்க. இதான் செவன் தண்டர்ஸ் அட்டர் தர் வாய்ஸஸ். இந்த செவன் தண்டர்ஸ் யாரு மூலமா வருது? ஷெப்பர்ட்ஸ் மூலமாய் வருது. ஷெப்பர்ட்ஸ் யாரு? அனாயிட்டட் பிரீச்சர்ஸ். ஏஞ்சல் மெசேஜ் கொடுத்து போயாச்சு. இப்பொழுது கிறிஸ்து நெஞ்சென்றால் அவர் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கிறார், அவர் பிறந்திருக்கிறார். இந்த பிறந்த செய்தி வந்து ஷெப்பர்ட்ஸ் உலகத்திலே கிரேட்டஸ்ட் மெசேஜ் அதுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே கிரேட்டஸ்ட் மெசேஜ் என்ன? ஜீசஸ் இஸ் ஹியர் ஆன் எர்த் நவ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பூமியிலே இருக்கிறார். அவங்க மெசேஜ் அதுதான், மேசியா இப்பொழுது இங்கே பூமியிலே வந்து விட்டார். நம்ம செவன் சீல் என்னது? இட் இஸ் த கமிங் ஆஃப் தி லார்ட். இப்போ யார் அதை சொல்றா? ஷெப்பர்ட்ஸ். இதான் நானும் ஒரு ஷெப்பர்டாக இருக்கிறேன். இது மாதிரி அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வந்து அவங்க மூலமாக இன்னைக்கு செவன் தண்டர்ஸ் நிறைய அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அதனால அந்த அனாயிண்டட் பிரீச்சர் உண்மையான ஊழியக்காரர்கள், தேவனுடைய ரகசியத்தை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்த ரகசியம் வந்து இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்பதை அறிந்தவர். எல்லா பீச்சரும் கிடையாது, மெசேஜில் இருக்க எல்லா பீச்சரும் கிடையாது. ஒருவேளை அவங்க பிரசித்தி பெற்றிருக்கலாம், அவங்க கூட அந்த கணக்கில் ஆண்டவர் வைக்காம இருக்கலாம். இந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் ஷெப்பர்ட்ஸ் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மெசேஜ் என்ன சொல்றாங்க? இத ஜீசஸ் இஸ் ஹியர் ஆன் எர்த் நவ். இப்பொழுது இயேசு இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் செவன்த் அண்ட் ஏழு இடிகள் என்ன சொன்னது? ஜீசஸ் இஸ் ஹியர் ஆன் எர்த் நவ். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சவுட் முடிந்து விட்டது. இப்பொழுது வாய்ஸ் நம்ம ட்ரம்புக்காக இதை வைக்கிறோம். ஹல்லேலூயா. செவன் சீல்ல நம்ம இருக்கிறோம். செப்பரேட் மெசேஜ், செவன் தண்டர் மெசேஜ் ஆயிருக்கிறது. ஆமென். தி செவன் தண்டர்ஸ் ஹோல் தட் மின்சி utter it voices between the sixth and the seventh trumpet. ஏழாம் எக்காலத்துக்கும் ஆறாம் எக்காலத்துக்கும் மத்தியிலே ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. ஆறாம் எக்காலம் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார், செவன்த் ட்ரம்பட் வந்து 144,000 பேர் மீட்கப்படுறாங்க. அதுக்கு மத்தியிலே இன்னைக்கு செவன்த் தண்டர்ஸ் ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. ரெவலேஷன் இஸ் அ ராப்சர் இஸ் அ ரெவலேஷன் only to the bride. மனவாட்டிக்கு மட்டுமே அந்த rapture ஆயிருக்கு. அதுதான் வெளிப்பாடாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிட்டி ஆஃப் டேவிட், கோ டு பெத்லேகே. நீங்க பெத்லேகம் போ, தேவனுடைய அப்பம் எங்க இருக்குது அங்க போங்க. அங்க குழந்தை வந்து என்ன செய்யும்? கந்தை துணியிலே சுற்றப்பட்டு அங்க முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். அவர்கள் தூதன் சொன்னபடியே அவர்கள் அதை பார்த்தார்கள். பார்த்து எங்கேயும் பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லா இடத்துலையும் சொன்னாங்க, ஜீசஸ் இஸ் ஹியர் நவ் என்று நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து மேசியா இஸ் ஹியர் ஆன் எர்த் நவ். மேசியா இப்பொழுது இங்கே பிறந்திருக்கிறார். அது வந்து இந்த ஷெப்பர்ட்ஸ் வந்து ஒரு ஷேடோவாக இருக்கிறார்கள், நம்ம ரியாலிட்டியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ரியாலிட்டியை வச்சு தான் ஆண்டவர் இந்த ஷேடோவை உண்டாக்கினார். ஏன் கர்த்தருடைய தூதனானவர் போயிட்டு எல்லாம் அந்த பிரதான ஆசாரியனை பார்த்து சொல்லியிருக்க கூடாதா? அங்கே வந்து அங்கே இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? எல்லாத்தையும் ஆண்டவர் பைபாஸ் பண்ணி இந்த ஷெப்பர்ட்ஸுக்கு போய் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள் என்றால் போதகர்கள், இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி வருகிறது. இந்த அனாயிண்டட் பிரீச்சர்ஸுக்கு அந்த செய்தி வருகிறது. என்னது? மேசியா இஸ் ஹியர் நவ், த கமிங் ஆஃப் த லார்ட், த செவன் சீல். ஏழாம் முத்திரையிலே நம்ம இருக்கிறோம். அவர் நேம்ஸ் ஆர் கோல்ட் அண்டர் த செவன் சீல். மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் எலெக்டட் பீப்புளோ அவங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார், மந்தையிலே கொண்டு சேர்க்கிறார். ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. ஆமீன். வை லிட்டில் பெத்லகேம் என்ற செய்தியில், ஏன் அந்த பெத்லகேம் இல்லை ஆண்டவர் பிறக்க வேண்டும்? எவ்வளோ பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்கிறது, வாடிகன் இருக்கிறது, வாஷிங்டன் இருக்கிறது, இன்னும் உலகத்தில் எவ்வளோ பெரிய பட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இதோ இந்த பெத்லேகேமே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமீன். அங்கேதான் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஆமீன். செவன் சீல் வந்து இன்னைக்கு நமக்கு ஓபன் ஆயிருக்கிறது, தட் புல் நமக்கு வந்திருக்கிறது. மேசியா இப்பொழுது இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமீன். சபையானது பெர்ஃபெக்ஷன் அடைகிறது. சபையானது பெர்ஃபெக்ஷன் அடையும் பொழுது ராப்சர் வருகிறது. கடைசி ஆத்மா வார்த்தையில அந்த ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது, ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது ராப்சர் நமக்கு வரும். இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறன. இப்பொழுது நம்ம செப்பரேட் மெசேஜ்ல இருக்கிறோம். அந்த மரியாளுக்கு சொன்னது பிரதர் பிரணம் வந்து மனவாட்டிக்கு வார்த்தையை வெளிப்படுத்தினது, அது முடிஞ்சிட்டு. ஆனா இப்பொழுது நம்ம வந்து இதை செப்பரேட் மெசேஜ்ல இருக்கிறோம். நம்ம ப்ராபட் மெசேஜ்ல இல்லை, நம்ம ஏஞ்சல் மெசேஜ்ல இல்லை, நம்ம செப்பரேட் மெசேஜ்ல இருக்கிறோம். என்ன செப்பரேட் மெசேஜ் என்ன சொல்லுது? மேசியா இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கிறார். மேசியா இப்பொழுது நம்ம மத்தியிலே இருக்கிறார். காட் இன் தியோபனி. ஒரு நாள் அவர் கார்பரல் பாடியில வரும்பொழுது, மகிமை அடைந்த சரீரத்தில் வரும்பொழுது நாமும் மகிமை அடைவோம். ஆமீன். இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஆத்துமாக்களை தன்னுடைய ஆடுகளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நியூ பார்ன் சீப், இதோ நியூ பார்ன் சீப் பிறந்திருக்கிறது. காட் பேபி பிறந்திருக்கிறார். தேவன் பேபியாக பிறந்திருக்கிறார். அவர்தான் செப்பேடுக்கு சொல்லப்பட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேவன் ஃபுல்னஸ் ஆஃப் பேடா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ். செவன் சீல் ஓபன் ஆயிருக்கிறது. ஆமீன். Prophecy became history. இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால அவங்க எல்லாம் பேபியை பார்க்க போனாங்க. இன்னைக்கு நம்ம ஃபுல்னஸ் ஆஃப் பேடா இருக்கிறோம். அவர் என்னைக்குமே பேபியா இல்லை. ஆமீன். குழந்தை ஏசு, குழந்தை ஏசு, குழந்தை ஏசு சபை. ரோமன் கத்தோலிக்காரங்க நிறைய இடத்துல அவங்க சர்ச்சுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? குழந்தை ஏசு, குழந்தை ஏசு. இன்னும் அவரை குழந்தையா தான் இருக்கிறார். குழந்தையா இருந்தால் அவர் ஏதாவது அற்புதம் செய்ய முடியுமா? கடல் மேல் நடக்க முடியுமா? ஐந்தப்போ ரெண்டு மீன் ஆசி வைத்து அநேகருக்கு கொடுக்க முடியுமா? குழந்தையா இருந்து யாருக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியுமா? அந்த கத்தோலிக்கக்காரங்க அவரை குழந்தையாவே வச்சிருக்கிறாங்க. மரியாளுக்கு பட்டு சேலை கட்டி, கையில செங்கோலை கொடுத்து, தலையில கிரீடத்தை வச்சு, இங்க இயேசு கிறிஸ்து அவ மரியாள் தூக்கி வச்சு இடுப்புல வச்சுட்டு இருக்கா, பேபியாவே தான் இருக்கிறாங்க. பாருங்க சாத்தான் என்ன வேலை செஞ்சிருக்கான் பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் பேர்ட் வந்திருக்கிறது. ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. செவன் சீல் வந்திருக்கிறது. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிறது. நீங்க சிக்ஸ்த் டெம்பரத்துக்கும் செவன்த் டெம்பரத்துக்கும் மத்தியில் இருக்கிறீங்க. பல்லவத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டு ஏழாம் முத்திரை உடைக்கும் பொழுது இந்த செப்பர்ட்ஸ் வந்து இந்த அது ஏன் சைலண்ட் வந்தது? அவர் இறங்கி வந்திருக்கிறார். செவன் சீல், இட் இஸ் கமிங் ஆஃப் த லார்ட். இந்த மெசேஜை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் இந்த மாதிரி புரோகிராம் வச்சிருக்கிறாரு. இன்னும் நீங்க வந்து குழந்தையாவே வச்சுக்கிட்டு ஜனங்களை வந்து வார்த்தைக்கு வரவிடாதபடி கத்தோலிக்க மார்க்கம் அது சரீரப்பிரமா எத்தனையோ கோடி மக்களை கொலை செய்தது, ஆவிக்குரிய பிரமா அதுக்கு மேல கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி யாரோதும் அந்த கொலை பிள்ளைகளெல்லாம் கொலை செய்தானோ அதே போல அந்த மார்க்கம் வந்து கொலை செய்து கொண்டு ஆத்மாவையும் கொலை செய்யறது செய்கிறது சரீரத்தையும் கொலை செய்கிறது. இன்னும் அநேகரே அது கொலை செய்ய போகிறது. அது பார்வோன்னு கடையாளமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவை கொலை செய்ய முடியவில்லை. அந்த பிள்ளை வந்து சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்கலாம்.
சகல ஜாதிகளும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது.
இதோ அவருடைய பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த ஜீசஸை கொலை செய்ய முடியல. அதே போல பிரைடை கொலை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்து இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்வோம். நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் தம் கூடாரத்தை தமது கூடார மறைவிலே மறைத்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவார். 27:5.
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே வைப்பார். இன்னும் யாராவது கொலை செய்ய போகிறான். அநேக பிள்ளைகளை கொலை செய்ய போகிறான். புத்தி இல்லாத கனிகளை கொலை செய்ய போகிறான். 144,000 யூதர்களை கொலை செய்ய போகிறான். ஆனா நீங்க வந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெட்டிங் சப்பர்ல பங்கு பெறுவோம். ஆமீன். தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடார மறைவிலே ரகசியமான இடத்துக்கு கொண்டு செல்லுவார், பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுவார். உலக அழிவுக்கு முன்னதாக நம்மை ஆண்டவர் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லுவார், நம்ம அங்க இருப்போம். இப்ப யார் யாரு செவன் தண்டர் மெசேஜ் The revelation, seven thunders or the revelation contained in the seven seal. இங்கே ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கி கொண்டிருக்கிற செப்பரேட் மெசேஜ் நமக்கு வந்திருக்கிறது. ஜீசஸ் இஸ் ஹியர் நவ். நம்ம இன்னைக்கு செவன் சீல்ல இருக்கிறோம். எல்லா வெளிப்பாடுகளும் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வெளிப்பாடுகளும் இங்கே போதிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் நீங்கள் ராப்சரிங் ஃபெய்த் அடைய முடியும், நீங்கள் பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அடைய முடியும், இங்கேயும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். காலம் மோசமாக வரும் பொழுது, உலகத்தில் வாழ முடியாத சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நம்மளை மேலே எடுத்துக்கொள்வார். ஏதாவது அந்த பிள்ளைகளை கொலை செய்யும் பொழுது, அந்த ஆபத்து காலம் வரும் பொழுது, மகா உபத்திர காலம் வரும் பொழுது நீங்கள் எங்கே இருக்க மாட்டீங்கன்னு நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். The message of seventh thunder. The message of seventh thunder. Gather the bride. மனவாட்டியை ஒன்று சேர்க்கிறது. Rapturing faith நமக்கு தருகிறது. எல்லா வெளிப்பாடுகளையும் நமக்கு கொண்டு வரும். இது வந்து shepherd message. Angel message மரியாளுக்கு வந்தது. அப்பொழுது குழந்தை இன்னும் உருவாகலை. அதன் பின்பு குழந்தை உருவாச்சு. இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார் என்ற செய்தி பிறந்திருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பிறந்திருக்கிறது. பார்ட் வேர்டு முடிந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பிறந்திருக்கிறது. அது மரியாளின் கற்பத்திலே அது உருவானது. இப்பொழுது அது பிறந்திருக்கிறது. அதுதான் மெசேஜ் ஆஃப் த ஷெப்பர்ட். அதுதான் செவன்த் தண்டர் மெசேஜ். இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. அவர் இறங்கி வராத பட்சத்திலே ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்காது. அது ஏழு முத்திரைக்குள்ள இருக்கிற அடங்கிய ரகசியங்கள். அது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வேண்டிய அந்த ராப்சரிங் ஃபெய்த் ஃபார் ராப்சரிங் கிரேஸ் அது கொடுக்குறது. நான் எல்லாருக்கும் அத்தனை நம்ம நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தாவே மெத்துதிக்கிறோம். இயேசுவே மக்கள் சோத்ரம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. சோத்ரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது ஏழு இடிகள் எப்பொழுது எங்கே சத்தங்களை முழங்கின அந்த டைம் என்ன? இப்பொழுது அந்த டைம்ல இருக்கு. ப்ராபசி இதோ பிகம் ஹிஸ்டரி. அது நிறைவேறுகிற நேரத்தில் நம்ம இருக்கு. காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் ப்ராபசி. அது முடியும் பொழுது அது ஹிஸ்டரியா மாறிடும். ஒரு நாள்ல நம்ம ராப்சர்ல பங்கு பெறும் பொழுது அதுவும் ஹிஸ்டரியா மாறிவிடும். இப்பொழுது அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏழு இடிகள் இப்பொழுது தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. அன்ரிட்டன் வேர்டு. தீர்க்கதரிசி அந்த தலைப்பில் செய்தி கொடுத்திருக்கிறாரா? இல்ல, இட்ஸ் அன்ரிட்டன் வேர்டு. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்குகிறது. இதுதான் நமக்கு ராப்சரியம் ஃபெய்த் தர். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தார். அவர் வெளிப்படும் நாளில் எனக்கு அழிக்க போகிற அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே கத்தர் வெளிப்படுநாள் அழித்திடும் கிருபை. கத்தர் வெளிப்படுநாள் அழித்திடும் கிருபை. பேசுகிற பலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இப்பொழுது நீர் என்ன செய்கிறீர்? ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஏழாம் தூதன் செய்தியை கொடுத்து விட்டு போய்விட்டார். ஒன் மேன் மினிஸ்ட்ரி முடிந்து விட்டது. இப்பொழுது ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கிற எங்களுக்கு ராச்சரியும் ஃபெய்த் வந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. 144,000 பேரை நீர் சந்திக்க வேண்டும். நாங்கள் மேலே போகாத பட்சத்திலே அவங்களுக்கு நீ சந்திக்க முடியாது. ஏழு இடிகள் சத்தங்களை முழங்கவில்லை என்றால் எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த் வராது. மனவாட்டி ஒன்று சேர்க்க முடியாது. இப்பொழுது உங்களுடைய ப்ரோக்ராம் நிறைவேறி கொண்டிருக்கு. மனுஷங்க எவ்வளோ ப்ரோக்ராமை வச்சிருக்கிறாங்க. பூமி வெப்பமாவதை தடுக்க வேண்டும் என்று இதோ உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் கூடி யோசிக்கிறார்கள். அதெல்லாம் செய்ய முடியாது. மனுஷங்க எதையுமே செய்ய முடியாது. நீர் அனுமதிக்காத பட்சத்திலே எதையுமே செய்ய முடியாது. உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமாதானம் வரப்போறதில்லை. உலகம் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. உலகத்தில் பாவமானது அதிகமாய் பெருகியிருக்கிறது. ஜனங்கள் அன்றைய கிறிஸ்தவர்கள் உமக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு பொய்யை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு நீர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு தூதனை கொண்டு வந்து செய்தியை கொடுத்து அது கிறிஸ்துவை எங்களுக்கு அதை ஃபார்ம் பண்ணு. எங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகியிருக்கிறார். இப்பொழுது அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு பிறந்திருக்கிறது என்ற இந்த ஷெப்பர்டு மெசேஜ் தான் எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. உலகமெங்கிலும் இந்த ஷெப்பர்ட்ஸை நீர் வைத்திருக்கிறீர். சாதாரண ஷெப்பர்ட்ஸை நீர் வைத்திருக்கிறீர். அவங்களுக்கு மிகப்பெரிய செய்தி மெசையா இஸ் ஹியர் நவ், கிரைஸ்ட் இஸ் ஹியர் நவ் இன் தியோபனி ஃபார்ம். The mighty angel descended from heaven என்ற செய்தியை நாங்கள் சொல்லும்படியாக, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக, இதுதான் ஃபைனல் மெசேஜ் என்று நாங்கள் சொல்லும்படியாக எங்களை நீர் வைத்திருப்பதற்காக சோத்துறோம். இனி ஒரு மெசேஜ் இல்லை. இது த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நாங்கள் ராப்சரை இதை நோக்கி இருக்கிறோம். ஆபத்து நேரம் வரும் பொழுது, உலகத்துக்கு அழிவு வரும் பொழுது எங்களை கூடார மறைவிலே ஒழித்து வைத்து எங்களை கண்மலையின் மேல் உயர்த்திவிடும். நாங்கள் உம்மோடு கூட ஆளுகை செய்வோம். 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். இப்பொழுது நம்முடைய ராஜ்யம் எங்களுடைய இதயத்திலே சாபிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எங்களுடைய இதயத்திலே உருவாகியிருக்கிறார். நாங்கள் அதை சுமந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, உலகத்துக்கு நாங்கள் அதை வெளிப்படுத்த எங்களை பயன்படுத்தும். இந்த மெசேஜை நாங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கிருபத்தார், வெளிப்படுத்த விசேஷத்தை நாங்கள் புது முழுசுமாக அறியத்தக்கதான கிருபத்தார், எல்லா வெளிப்பாடுகள் தான் அந்த 7 thunders ஆயிருக்கிறது. அந்த 7 churches, 7 seals, 7 trumpets, 7 vials, இதெல்லாமே தான் ஆண்டவரே, அந்த ஆண்டவரே அந்த 7 இடிமுழக்கங்கள் ஆயிருக்கிறது. கர்த்தாவே, விதமாக எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதுக்காக சோத்திரம். நம்முடைய வார்த்தையில தொடர்ந்து நிலைத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்யும். மாலையில நடக்கிற ராபோயின் ஆராணி ஆசீர்வதி என் நாங்கள் எல்லாரும் ஆயத்தத்தோடு வந்து அதில் பங்கு பெற உதவி செய்யும். எல்லாருக்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தாரும். நல்ல கிளைமேட் தருவீராக. எல்லாம் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. எங்களை ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம். ஆமீன். ஸோ ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் 150, சாங் நம்பர் 150. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக சோத்திரம். முதல் 4 சரணங்கள்.
இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக சோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள ஆழம் பாதாளம் யாவையும் கேயித்த வீரமுள்ள திருநாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் கேயித்த வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே பாவியை மீட்க பாரீரில் வந்தமை நாமமது பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரீரில் வந்தமை நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது ஏசோ என்ற திரு
அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கோம். என்ன அது இப்பொழுது எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வளவு நேரம் தியானித்தோம். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக, எல்லாருக்கும் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தருவீராக. எங்களுடைய மாற்றும் அதை ராப்சரிங் ஃபைத்தாக மாற்றுவீராக. இந்த வெளிப்பாடுகள் எங்களை அவிதமாக மாற்றுகிறது. பின்பு எங்களுடைய சரீரத்தையே அது மாற்றுகிறது. இவ்வளவு கிரேட்டஸ்ட் மெசேஜை நாங்கள் பெற்றிருக்கிறோம் உலகத்தில். இதுதான் கிரேட்டஸ்ட் மெசேஜ். அன்றைக்கு அந்த ஷெப்பர்ட்ஸுக்கு கிரேட்டஸ்ட் மெசேஜ் வந்தது. ஆனாலும் எத்தனை பேர் அவங்க பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பாண போனார்களோ தெரியவில்லை. அநேகர் அதை காண தவறிவிட்டார்கள். அந்த ஷெப்பர்ட் மெசேஜ வேல்யூ பண்ணவில்லை. ஆனால் அது கிரேட்டஸ்ட் மெசேஜ் ஆயிருந்தது. எங்களுக்கு இன்னைக்கு கிரேட்டஸ்ட் மெசேஜ் வந்திருக்கிறது. ஒருவேளை அநேகர் எங்களுடைய மெசேஜை வேல்யூ பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். நாங்கள் ராப்சரில் பங்கு பெறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அந்த பிரைடு குரூப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக விசேஷித்த சிலாக்கினுக்கு ஆசோது. இந்த மெசேஜ் எங்களுக்கு பிளஸ்ஸிங்கை கொண்டு வருகிறது. எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த், எங்களுக்கு ஹீலிங், எங்களுக்கு சமாதான சந்தோஷம், எங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி எல்லாத்தையும் கொண்டு வரும். இந்த மெசேஜை கேட்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வர எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தும். கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வரட்டும். நாங்கள் ஏறெடுத்தான காணிக்கைகளை அங்கீகரித்து இதை 1000 மடங்காக உடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுப்பீராக. நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவர் விசேஷித்த காணிக்கைகள், இந்த ஆண்டவர் தசோபாகங்கள் மற்றும் தான தர்ம காணிக்கைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. மாலையில் நடக்க போகிற ராபோஜினாரனை நீர் ஆசீர்வதி எல்லா எங்களுக்கு இயற்கையின் சூழ்நிலை அனுகூலமாக்கித்தார். கிளைமேட் கண்டிஷன் சரியாக இருக்கட்டும். கத்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தார், நல்ல சூழ்நிலையை தந்து மகிழ்ச்சியோடு வந்து அந்த பந்தியில் பங்கு பெற நீர்தாமே எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும் சிறியோர் பெரியோர் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Give all the glory to Jesus and tell of His wonderful love. May our never king Jesus fell at the Lord. My knee may our never king and then கத்தர்தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.